சகோதரனே உங்களுக்கு நன்றி.
Brother Branham comes so often to Phoenix. I think he comes to Phoenix more than anywhere. And we want him to keep coming just as long as I'm around here anyway. God bless you.
நன்றி, உங்களுக்கு நன்றி. சகோதரன் வில்லியம்ஸ்.
Good morning, friends.
காலை வணக்கம் நண்பர்களே. ஷகாரியன் குடும்பத்தினரதை குறித்து சகோதரன் வில்லியம்ஸ், சகோதரி வில்லியம்ஸ் என்னும் இங்குள்ள அநேகர் இதை குறித்து அறிந்திருக்கிறார்கள். நான் அதை ஒரு தரிசனத்தில் கண்டேன். அவள் சுகவீனமாவதற்கு சுமார் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு அது சம்பவித்தது. கடந்த ஆண்டு நாங்கள் இங்கு வந்திருந்த போது அது ஜனவரி மாதத்தில் நடந்த தொடர் கூட்டத்திலா இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த குருவானவர் இங்கிருந்தார். அவருடைய பெயர் என்ன? இப்பொழுது அவருடைய பெயரை நான் மறந்துவிட்டேன். ஸ்டான்லி, பேராயர் ஸ்டான்லி, கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தவர். அவர் எனக்கு வேதாகமத்தை கொண்டு வந்தபோது உங்களுக்கு நினைவிருக்கும், நீங்கள் அறிவீர்கள். அது என் மகளே, நீ குணமடைந்து விட்டாய் என்று அநேகத்திற்கு தரிசனம் உரைத்தாயிருந்தது. அவள் சுகமடைய மாட்டாள் என்று தரிசனம் கூறியிருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவள் விடியற்கால 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில் மறித்து விடுவாள். அது நினைவிருக்கிறதா? எனவே 2 அல்லது 3 மணி. என்னால் டிமாசிடம் கூற முடியவில்லை. அதே சமயத்தில் நான் இங்கே அந்த அறையிலிருந்து அவளுடைய மாற்றாந்தாயிடம் கூறினேன். நான் அவள் சுகமடைய போவதில்லை என்று. திருமதி ஷகாரியன், பாருங்கள், எல்லோரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்றார். நான் உண்மையாகவே நானே தவறாயிருக்கலாம், ஆனால் நான் அதை கூறிவிட்டேன். அவள் சுகமடைய போவதில்லை என்றேன். நான் அவர்களில் அநேகரிடம் சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் தன்னுடைய ஜீவனுக்காக ஓடுகிறதை நான் கண்டேன். அவள் ஒரு படுக்கைக்கு சென்றாள். அவள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி இந்த விதமாக என்னிடத்தில் கூச்சலிட்டாள். என்னால் அவளை அணுகக்கூட முடியவில்லை. அப்பொழுது அவள் மரித்ததை நான் கண்டேன். நான் பார்த்தபோது அங்கே ஏதோ ஒன்று இருந்தது. அங்கே ஒரு கடிகாரம் இருந்தது. அது 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே உள்ள ஏதோ ஒன்று என்று அதில் கூறப்பட்டுள்ளது என்றேன். எனவே பேராயர், சரி, அது எப்படி நிறைவேறுகிறது என்பதை நான் கவனித்து பார்ப்பேன் என்றார். எனவே அது நிறைவேறினது. நாம் நிச்சயமாகவே வருந்துகிறோம். சபையானது சகோதரி ஃபிளாரன்ஸ் ஷகாரியான் என்ற ஒரு மகத்தான நபரை இழந்துவிட்டதை நான் உணர்கிறேன். ஆனால் அவள் ஒரு மகத்தான பாடகியாக இருந்தாள். அவள் ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்திரியாயிருந்தாள். நான் அவளுடைய தாயாரோடு இருந்தேன். அவளுடைய தாயாரும் மேற்கு கடற்கரையில் எனக்கு முதலில் தொடர்பு கொண்டவர்களில் ஒருவர். அவளுடைய தாய் சுகமடைந்த போது மருத்துவர்கள், அவள் ஒரு மயக்க நிலையில் இருந்தாள். அவள் சரீரம் முழுவதும் வீங்கி இருந்தது. எனவே அங்கிருந்த மருத்துவர் என்னிடம், இப்பொழுது நீங்கள் மிகவும் அமைதியாயிருந்து ஜெபியுங்கள், அதிக சத்தம் போடாதீர்கள், அந்த ஸ்திரீ மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். அதற்கு நான் சரியையா என்றேன். அப்பொழுது அவர் என்னிடம் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார், மேலும் பாருங்கள், என்னுடைய வாயை திறக்க கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே சகோதரன் டீமாஸ் என்னை மேலே சென்று அவளை பார்க்கும்படி கூறினார். எனவே நான் மேலே சென்றேன். ஃபிளாரன்ஸ் தரையில் முழங்காற்படிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு அழகான சிறுபெண், இன்னும் சில பெண்களும் இருந்தனர். மேலும் அவளிடம் சென்று அவளுக்காக ஜெபித்து அதை கூறினேன். அவள் சுய நினைவின்றி இருந்தாள். அவள் மீண்டும் எழுந்திருப்பாள் என்று அவளிடத்தில் கூறினேன். அவள் அவ்வாறு எழுந்தாள். ஓரிரு ஆண்டுகள் கழித்து அவள் மரித்து போனாள். இப்பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். நாம் அதை அறிவோம். நாம் யாவரும் தேவனுடைய சித்தத்தினால் இங்கு வந்திருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நாம் அதே விதமாக கடந்து செல்கிறோம். ஒவ்வொருவராக நாம் ஒவ்வொருவரும் அந்த நுழைவாயிலை கடந்து செல்வோம். அந்த காரணத்தினால் தான் நாம் இந்த காலையில் இங்கே இந்த கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய ஐக்கியத்தில் ஒன்று கூடி இந்த காரியங்களை குறித்து பேசி அவைகளுக்காக ஆயத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவை நிச்சயமாக வரும் என்பது நமக்கு தெரியும். இப்பொழுது சகோதரி ஃபிளாரன்ஸ் ஒரு வாலிப பெண்மணி, 42 வயதுடையவள். சகோதரன் வில்லியம் சற்று இளைஞனாக என்னிடம் கூறினார். அவளுக்கு இந்த வியாதி இருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஏன்? நான் அவளை குறித்த ஒரு தரிசனத்தை கண்டேன். அவளுடைய பாதிப்பினிடத்தில் கூறப்பட்டது. அப்பொழுது தேவன் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவள் புறப்படுவதற்கு முன்பு அவள் அறையில் இயேசுவை கண்டாள். நாங்கள் அவளுக்காக ஜெபிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் அதற்கு அதிகமாக ஜெபித்துள்ளோம். சகோதரி ஷகாரியன் போல நம் அனைவரையும் ஊக்கப்படுத்திய நம் மத்தியில் இருந்த ஒரு ஜீவியத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி கூற விரும்புகிறோம். நாம் சகோதரன் டீமாஸ், சகோதரி ரோஸ் அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நினைவிருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக ஒரு மோசமான கட்டத்தை பெற்றிருந்தனர். அவருடைய தகப்பனார், இப்பொழுது அவருடைய சகோதரி, அவருடைய கடந்த வருடங்களுக்குள், ஆனால் குறைந்தது 10 மாதங்களுக்குள், மற்றும் சகோதரி எட்னாவும் கூட. எனவே சகோதரன் டீமாசோடு எப்படி அனுதாபம் கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிவேன். எனக்கு ஒரு தகப்பனும் சகோதரனும் மனைவியும் குழந்தையும் ஒரு சில நாட்களிலேயே காலமானார்கள். எனவே இந்த காலையில் அவர் எப்படி உணர்கிறார் என்பதை நான் அறிவேன். நீங்கள் அவர்களுடைய நிலைமையில் நிற்கும் போது மாத்திரமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் எப்படி இறக்கப்பட வேண்டும் என்பதை அறிவீர்கள். நான் அதை செய்தேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய கரத்தினால் இங்கே எங்கோ ஒரு சிறு கருவியில் தொட்டுவிட்டேன். எனவே நான் அது மிகவும் சத்தமிட்டதற்காக வருந்துகிறேன். மேலும் நான் வேண்டுமென்று செய்யவில்லை. எனவே நாம் இப்பொழுது எழும்பி நிற்போமாக. உங்களால் முடிந்தால் நாம் நம்முடைய தலையை வணங்குவோமாக. பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்க நாங்கள் இங்கே இந்த காலையில் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசுவை அனுப்பியதற்காக உமக்கு நன்றியையும் துதியையும் செலுத்தி, இந்த ஜீவிய முடிவுற்றவுடன் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்றும், நாங்கள் இங்கே ஜீவிக்கிற எல்லா நேரத்திலும் அது மிகவும் நிச்சயமற்றதா இருப்பதை காண்கிறோம். மேலும் பிதாவே, இந்த சரீரங்கள் அடையக்கூடிய பரிதாபமான நிலைமைகளை காணும் போது, நாங்கள் எல்லா நேரத்திலும் இங்கே தரித்திருக்க வேண்டியதில்லை என்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீர் மரணத்தின் பள்ளத்தாக்கினூடாக தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறீர். மேலும் பிதாவே, எங்களோடு நின்ற ஒருவருடைய ஜீவியத்திற்காக இன்று காலை உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு வருடத்திற்கு முன்னர் சகோதரி பிளாரன்ஸ் ஷகாரியன் நாங்கள் அவளை அறிந்திருக்கிறபடி உம்முடைய துதிகளை பாடினாள். இது சம்பவிக்க போகிறது என்று அநேக ஆண்டுகளுக்கு முன்பே கூட நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். அது எங்களுக்கு அதிக அதிர்ச்சியாக இருக்கார். நீர் கூறுவது உண்மை என்று நாங்கள் அறிவோம். உம்முடைய வார்த்தை ஸ்திரீரிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் கூறுகிறவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறார் என்று கூறுகிறது. கத்தாவே, அது உண்மை என்று நாங்களும் கூட அறிவோம். நாங்கள் யாவரும் அந்த பள்ளத்தாக்கினூடாக இறங்கி வர வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இங்கே பூமியின் மேல் இருந்த அவருடைய ஜீவித்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினால் இப்பொழுது இந்த காலையில் அவள் இந்த பரிதாபமான தொற்று நோய் பரவுகிற ஸ்தலத்தை விட்டு ஒருபோதும் சுகவீனமாய் இருக்க முடியாத ஒரு மகிமையான சரத்துக்குள்ளாக சென்றிருக்கிறாள் என்று விசுவாசிக்கிறோம். அவளுடைய பாடும் திறமையும் அவளுக்கு இருந்த குரலும் அவளுடைய ஆவியும் கிறிஸ்துவோடு கிருபையின் நிறைவாக இருந்தது. அவள் இந்த காலையில் திரும்பி வர முடிந்தாலும் அவள் அதை எந்த வகையிலும் செய்ய மாட்டாள். அவள் மீண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கும். இப்பொழுது அது முடிந்துவிட்டது. அவள் தன்னுடைய தாயோடும் அவளுடைய தந்தையோடும் இருக்கிறாள். அவர்கள் தங்களுடைய குழந்தையை வீட்டுக்கு அழைத்தனர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்பான சகோதரன், எங்கள் சகோதரன் ஷகாரியன் ஆறுதலுக்காக நாங்களும் கூட ஜெபம் செய்ய விரும்புகிறோம். அவர் வாழ்ந்துள்ள வாழ்க்கையையும் இந்த கடைசி நாட்களில் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளையும் அவர் எப்படி இருக்கிறார் என்பதையும் அறிந்து, அவர் வயோதிகமடைந்து அவருடைய தலைமுடி கொட்டிப்போய் அவருடைய தோள்பட்டைகள் குனிந்து அதே சமயத்தில் தேவனுக்காக களத்தில் தரித்திருக்க முயற்சிப்பதை காண்கிறோம். தேவனே, இன்றைக்கு அவருக்கு பலனை தாரும். தேவனே, நீர் இதை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரிவு நிமித்தம் அவரை இழந்து வாடும் எல்லோருக்கும் நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையும் நாங்களும் கூட என்றோ ஒரு நாள் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்வோமாக. நாங்கள் இங்கே கர்த்தராக இயேசுவின் பிரசன்னத்தில் ஒன்றாக அமர்ந்து கொண்டிருக்கையில் நீர் இதை எங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது இருந்தபடியே நாங்கள் சோதித்து பார்ப்போமாக. அல்லது நாங்கள் ரத்தத்தின் கீழும் விசுவாசத்திலும் இருக்கிறோமா என்று கர்த்தாவே, எங்களுடைய சொந்த ஜீவியங்களின் பட்டியலிட்டு பார்ப்போமாக. அதை அருளும். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நான் ஜனங்களுக்கு ஒரு சிறு செய்தியை கொண்டு வர முயற்சிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னை பலப்படுத்தும். ஏனென்றால் கர்த்தாவே, எனக்கு அது தேவை. நீர் அதை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்மை கனப்படுத்தும்படியான ஏதோ ஒன்று கூறப்படுவதாக இந்த காலையில் எங்களுடைய சத்தத்தை கேட்கிற எவரேனும் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள வேலையை சந்திக்க ஆயத்தமாக இராமல் இருந்தால், நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமா இருக்கிறேன் என்று கூறின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் ஒப்புவிக்கும் நேரமாய் இது இருப்பதாக நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம்.
Uh,
இங்குள்ள சகோதரன் எல்லோருக்கும் சரியாக கேட்கிறதா என்பதை அறிய விரும்புகிறார். அவர் இரண்டு ஒலிபெருக்கிகளை வைத்துள்ளார், சரிதானே? உங்களால் கேட்க முடிகிறதா? உங்களால் முடிந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களால் கேட்க முடிகிறதா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரி, இந்த காலையில் எல்லோருக்கும் உட்கார இடம் நம்மிடம் இல்லாததை குறித்து நான் வருந்துகிறேன். நான் இங்கே நீண்ட நேரம் தரித்திருக்க மாட்டேன் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை வார்த்தையின் வாசிப்பை எங்களுக்கு கொண்டு வருவதற்கு போதுமானது என்றும், தேவனாகிய கர்த்தர் வாசிக்கப்படுகிற தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துவார் என்றும், அவருடைய கிருபையை நமக்கு அளிப்பார் என்றும், நாங்கள் அவரை அதன் மூலம் சேவிக்கும்படிக்கும் அருளும். இப்பொழுது இந்த காலையில் பில்லிபால் என்னிடம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டூசானில் உள்ள கிராண்ட்வே அசம்பிளி ஆஃப் காட் என்ற இடத்தில் நாம் பேசக்கூடும் என்று கூறினான். டூசானிலிருந்து இங்கு யாராவது வந்திருப்பார்களானால் இந்த வாரம் உங்களை நான் காண முடியாமல் போகலாம். நான் அடுத்த ஞாயிறு கிராண்ட்வே அசம்பிளி ஆஃப் காட் என்ற இடத்தில் இருப்பேன். எனவே இப்பொழுது நாம் கிழக்கிலிருந்து திரும்பி வருகிறோம். மலைகளில் இருந்த ஜனங்களின் அளவுக்கு அதிகமான தயவோடு, அளவுக்கு அதிகமாக புசித்ததனால் என் உடல்நிலை ஒரு விதமாக சற்று பலவீனமடைந்துள்ளது. மேலும் நான் சுகவீனமடைந்தேன். எனவே இந்த வாரம் நான் நலமாக உணரவில்லை. எனவே நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் தன்னுடைய நகைச்சுவை உணர்வுடையவர். இப்பொழுது நமக்கு இது தேவை என்று நான் நினைக்கிறேன். அவர் அதிக ஆப்சம் புசித்தேன் என்றார். எனக்கு அதை குறித்து தெரியாது சகோதரன் கார்ல், ஆனால் ஏராளமான அணில்களை புசித்தேன். ஆகையால் நீங்கள் இந்த காலையில் யாரோ ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்? இது எனக்காக உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். ஏனென்றால் எனக்கு அது தேவைப்படுகிறது. இப்பொழுது நாம் வார்த்தைக்குள் துரிதமாக செல்ல விரும்புகிறோம். நான் உங்களை நீண்ட நேரம் இங்கே வைத்திருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த காலையில் நாடு முழுவதிலும் ஒரு தொலைபேசி இணைப்பு உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அது மேற்கு கரையிலிருந்து கிழக்கு கடற்கரை வரையிலும், வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் செல்கிறது. அநேக அநேக சபைகள் இந்த கூடாரத்திலிருந்து இங்கே தங்கும் வசதியை பெற்றுள்ளீர்கள். அது ஃபீனிக்ஸிலும் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது எல்லா இடங்களிலும் ஆராதனைகள் உள்ளன. அது சரியாக வருகிறது. அவர்கள் சபைகளிலும் வீடுகளிலும் அதை போன்ற காரியங்களிலும் ஒரு மிக அருமையான அலைவரிசையின் மூலமாக ஒன்று கூடுகின்றனர். இது ஒரு ஒலிபரப்பை காட்டிலும் மேலானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது தொலைபேசி இணைப்பு. அவர்கள் ஒரு தொலைபேசி அல்லது ஒலிபெருக்கியை அல்லது வேறு என்னவா இருந்தாலும் அந்த அறையில் பொருத்துகின்றனர். மேலும் அவர்கள் சென்ற வாரம் இந்தியானாவில் இருந்து டூசானுக்கு வந்து கொண்டிருந்த போது அது அந்த அறையில் நிற்பது போன்றே இருந்தது என்று என் மனைவி கூறினாள். எனவே இந்த காலையில் வரிசையில் வெளியே உள்ள அனைவரையும் அவர்கள் எங்கிருந்தாலும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நியூயார்க்கில் அது பிற்பகலாயிருக்கும். அது தேசத்தை கடக்கும் போது வித்தியாசமான நேரங்களாயிருக்கும். இப்பொழுது ரோமர் புத்தகத்தில் 12 அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்களில் நாம் இந்த வேத வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரண பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுவுமாகுங்கள். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் மறுவுப்படுத்த தேவனுடைய வல்லமை என்பதன் பேரில் என்னுடைய பாடப்பொருளாக இக்காலையில் எடுக்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் இவ்வுலகிற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இப்பொழுது அது நல்லது, பரிபூர்ணமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய சித்தமாய் உள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும். இது உங்களுடைய காலத்தில் உங்களுடைய போதகர்கள் அநேகர் உபயோகப்படுத்தி வந்துள்ள ஒரு பழைய பழக்கமான பாடப்பொருளாகும். அது எழுதப்பட்டது முதற்கொண்டே அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு காரியம், அது ஒருபோதும் பழையதாவதில்லை. ஏனென்றால் அது தேவனாயிருக்கிறது. அது ஒருபோதும் பழையதாகிவிடாது. ஏறக்குறைய கிட்டத்தட்ட 2800 வருடங்களாக அல்லது அதைவிட மேலான ஆண்டுகளாக ஒவ்வொரு தலைமுறையினூடாகவும் இந்த தேவனுடைய வார்த்தை மனுஷர்களாலும் ஆசாரியர்களாலும் இன்னும் மற்றவர்களாலும் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் பழையதாகி விடுகிறதில்லை. சுமார் 35 வருடங்களாக நானே அதை வாசித்து வருகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் அதை வாசிக்கும் போது நான் முதன்முறை காணத்தவரில் புதிய ஏதோ ஒன்றை நான் கண்டறிகிறேன். ஏனெனில் அது ஆவியில் ஏவப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. அது எழுத்து வடிவில் உள்ள தேவன். பாருங்கள், அது தேவனுடைய தன்மைகளை பேசுவதாகும். அது காகிதத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அநேக சமயங்களில் மனிதன் பாருங்கள், இப்பொழுது மனிதன் இந்த வேதாகமத்தை எழுதினான் என்றான். இல்லை, தேவன் தாமே வேதாகமத்தை எழுதினார் என்று வேதம் கூறுகிறது. அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அது ஒருபோதும் தவறி போக முடியாது. இயேசு வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார். அது தேவனாய் இருப்பதால் தவறி போக முடியாது, ஏனென்றால் அது அவருடைய பாகமாக இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் அவருடைய குமாரனாகவும் குமாரத்தியாகவும் இருப்பதால் நீங்கள் அதன் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். அது உங்களை அவருடைய ஒரு பாகமாக்குகிறது. ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொள்ளும்படிக்கு வருகிறோம். இப்பொழுது மறுரூபம் அடைதல் என்ற இந்த வார்த்தையை நான் நேற்று அகராதியில் பார்த்தேன். எப்போது நான் இங்கே இருக்க வேண்டிய நேரத்தை கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். நான் ஒரு பாடப்பொருளை தேடிக் கொண்டிருந்த போது நான் இந்த வார்த்தையை கண்டேன். இல்லை, சரியாக கூறினால் இந்த வேத வாக்கியத்தை கண்டேன். அகராதியில் அது மாற்றப்பட்ட ஏதோ ஒன்று என்று கூறுகிறது. அது மாற்றப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்படுதல். அது இருந்ததை பார்க்கலும் வித்தியாசமாக்கப்பட்டு அதனுடைய குணாதிசயமும் அதில் உள்ள ஒவ்வொரு காரியமும் மாற்றப்பட்டுள்ளது, மறுரூபமாக்கப்படுவதற்கு. நான் இந்த காலையில் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த உலகம் ரூபமற்றதாய் இருந்தது, அது வெறுமையாய் இருந்தது, பூமியின் மேல் அந்தகாரம் இருந்தது, ஒரு முழுமையான குழப்பத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த உலகம் அந்த நிலையில் இருந்தபோது தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின போது முழு காட்சியும் மாற்றப்பட்டது. ஒரு முழுமையான குழப்பத்தில் இருந்து ஒரு ஏதேன் தோட்டத்திற்கு.
That's transforming power of God.
அது ஒன்றுமில்லாத ஒன்றை எடுத்து அதிலிருந்து அற்புதமான ஒன்றை உண்டாக்கக்கூடிய தேவனுடைய மறுரூபாக்கும் வல்லமையாகும், தேவனுடைய மறுரூபப்படுத்தும் வல்லமை. வேத வாக்கியங்களை வாசிப்பதன் மூலம் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். தேவன் 6000 வருடங்களாக இந்த ஏதேனுக்கான ஆயத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் ஒரு கால் அவ்வளவு நீண்ட காலம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் வெறுமனே யூகித்து தேவனோடு ஒரு நாள் பூமியின் மேல் 1000 ஆண்டுகள் என்று கூறப்பட்டுள்ள வேத வாக்கியங்களில் இருந்து எடுத்து அதாவது தேவன் காலத்தை கணக்கிட வேண்டும் என்றால் அவர் 6000 ஆண்டுகளாக பூமியை உண்டாக்கின போது அவர் பூமியின் மேல் எல்லா நல்ல விதைகளையும் விதைத்திருந்தார். அங்கே எல்லாமே பரிபூர்ணமாயிருந்தது. நான் நினைக்கிறேன், அநேக சமயங்களில் விமர்சகர்கள் கூட ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்க துவங்கும் போது அவர்கள் அதை குறையோட துவங்குகின்றனர். ஏனென்றால் அது தொடர்ந்து தன்னையே திரும்ப திரும்ப கூறுவது போன்று அல்லது உங்களை அங்கும் இங்கும் தூக்கி எறிவது போன்று தென்படுகிறது. ஆனால் மோசே தரிசனத்தை கண்டான் என்பதை நாம் நம்முடைய பாடப்பொருளுக்குள் நுழைவதற்கு முன்பு நாம் சற்று கவனிப்போமானால் நலமாயிருக்கும். தேவன் அவனிடத்தில் பேசினார். தேவன் மோசேயினிடத்தில் முகமுகமாய் உதட்டிலிருந்து செவியேற்க பேசினார். இப்பொழுது அவர் மோசேயினிடத்தில் பேசினது போல அவர் அதை போன்று வேறெந்த மனிதனிடமும் ஒருபோதும் பேசவே இல்லை. இப்பொழுது மோசே ஒரு மகத்தான தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசிகளிலும் மகத்தான ஒருவன். அவன் கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாயிருந்தான். இப்பொழுது தேவனால் பேச முடியும், அவருக்கு ஒரு சத்தம் உள்ளது, அது கேட்கப்படுகிறது. தேவனால் பேச முடியும், தேவனால் எழுத முடியும். தேவன் தம்முடைய சொந்த விரலினால் 10 கற்பனைகளை எழுதினார். அவர் தம்முடைய விரலினால் ஒருமுறை பாபிலோன் சுவர்களில் எழுதினார். அவர் குனிந்து ஒரு சமயம் மணலில் தம்முடைய விரலினால் எழுதினார். தேவனால் பேச முடியும், தேவனால் வாசிக்க முடியும், தேவனால் எழுத முடியும். தேவன் எல்லா கிருபையின் ஊற்றாகவும் வல்லமையின் ஊற்றாகவும் எல்லா தெய்வீக ஞானத்தின் ஊற்றாகவும் தேவனில் இருக்கிறார். ஆகையால் அதை அறிந்திருக்கிறபடியால் அவர் மாத்திரமே அங்கே சிருஷ்டிகர் ஆவார். தேவனை தவிர வேறு சிருஷ்டிகர் இல்லை. சாத்தானால் சிருஷ்டிக்க முடியாது. அவன் சிருஷ்டிக்கப்பட்டதை தாறுமாறாக்குகிறான். ஆனால் தேவன் மாத்திரமே சிருஷ்டிகர். ஆகையால் அவர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். எனவே அவர் பூமியின் மேல் விதைத்திருந்த எல்லா விதைகளையும் அவர் அந்த விதைகளை தம்முடைய சொந்த வார்த்தையினால் உண்டாக்கினார். ஏனென்றால் அந்த வித்தை உண்டாக்க வேறு எதுவும் இல்லை. அவர் அவைகளை வைத்தார். அவைகள் தண்ணீருக்கு அடியில் இருந்தன. அவர் இது உண்டாக்கடவது, அது உண்டாக்கடவது என்றார். இப்பொழுது நாம் அதை கண்டறிகிறோம். அநேக சமயங்களில் அது கூறாத ஒன்றை வேதாகமம் திரும்ப திரும்ப கூறுவது அல்லது கூறுவது போன்று காணப்படுகிறது. உதாரணமாக ஆதியாகமம் ஒன்றில் தேவன் தம்முடைய சொந்த சாயலில் மனிதனை சிருஷ்டித்தார். தேவனுடைய சாயலில் அவனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை அவர் சிருஷ்டித்தார். அதன் பின்னர் அவர் தொடர்ந்து செல்கிறார். பூமியில் அநேக காரியங்கள் சம்பவித்தன. அப்பொழுது நிலத்தை பண்படுத்த மனிதனே இல்லை என்பதை நாம் கண்டறிந்தோம். தேவன் மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து சிருஷ்டித்தார். அது ஒரு வித்தியாசமான மனிதனாயிருந்தது. ஜீவ ஆவியை அவனுக்குள் ஊதினார். அவன் ஜீவனுள்ள ஆத்மாவானான். முதல் மனிதன் ஆவியாகிய தேவனுடைய சாயலில் இருந்தான். யோவான் 4 தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் தேவனோ ஆவியாயிருக்கிறார். அவர் சிருஷ்டித்த முதல் மனிதன் ஆவி மனிதனாயிருந்தான். அவன் தேவனுடைய சாயலிலும் அந்த ரூபத்திலும் இருந்தான். அதன் பின்னர் அவர் இந்த மனிதனை மாம்சத்தில் வைத்தார். மனிதன் விழுந்து போனான். எனவே அப்பொழுது தேவன் அந்த விழுந்து போன மனிதனை மீட்கும்படியாக இறங்கி வந்து மனிதனின் சாயலானார். என்னுடைய கருத்தின்படி அதுவே உண்மையான சுவிசேஷ கதையாகும். இப்பொழுது தேவன் 6000 ஆண்டுகளில் இந்த அற்புதமான எல்லா விதைகளையும் நட்டிருந்தார். அல்லது அவர் தம்முடைய வார்த்தையை உரைத்திருந்தார். அது இந்த விதமாக இருக்கும், இந்த மரம் இருக்கும், இது இவ்வாறு இருக்கும். எல்லாமே பரிபூர்ணமாக இருந்தது, அது நன்றாக இருந்தது.
Each one of those seeds that
அந்த வித்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர் கட்டளையிட்டார். அவைகளுக்குள் உரைக்கப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தை எந்த விதமான ஜீவியமாக இருக்க வேண்டும் என்று தாவரத்திற்குள்ளாக அவைகள் தங்களை மறுபடுத்திக் கொள்ளும். அது ஒரு கருவேல மரமாக இருந்தால் அது ஒரு கருவேல மரத்தை தோற்றுவிக்க வேண்டும். அது ஒரு பனையாக இருந்தால் அது ஒரு பனையை முளைப்பிப்பதாக இருந்தது. ஏனென்றால் மகத்தான சிருஷ்டிகர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருந்தார். உண்மையான வித்து உருவாகுவதற்கு முன்பே வார்த்தையான வித்து அங்கிருந்தது. வார்த்தையே வித்தை உண்டாக்கியது. பாருங்கள், அவர் காணப்படாத காரியங்களில் இருந்து உலகத்தை உண்டாக்கினார். பாருங்கள், அவர் தம்முடைய வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் பேசி தோன்ற செய்தார். தேவனாக சிருஷ்டிகராக சகலத்தையும் பேசி தோன்ற செய்தபடியால் அது ஒரு பரிபூர்ண உலகமாக இருந்திருக்க வேண்டும். அது ஒரு அழகான இடமாக இருந்தது. அது இங்கே பூமியின் மேல் ஒரு உண்மையான அசலான பரதீசா இருந்தது. இப்பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் எங்காவது ஒரு தலைமை அலுவலகம் இருக்க வேண்டும். இந்த தொடர் கூட்டத்திற்கு ஒரு தலைமை அலுவலகம் உள்ளது. இந்த வர்த்தக குழுவிற்கு ஒரு தலைமை அலுவலகம் உள்ளது. ஒரு சபைக்கு ஒரு தலைமை அலுவலகம் உள்ளது. தேவனுக்கு ஒரு தலைமை அலுவலகம் உண்டு. எனவே இந்த மகத்தான இடத்தில் நாம் வாழும் தேசத்திற்கு அதற்கு ஒரு தலைமை அலுவலகம் உள்ளது. எனவே இந்த மகத்தான ஏதேனுக்கு ஒரு தலைமை அலுவலகம் இருந்தது. அதனுடைய தலைமை அலுவலகம் ஏதேன் தோட்டத்தில் இல்லை, கிழக்கே ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. தேவன் இங்கே பூமியில் உள்ள தம்முடைய மகத்தான சிருஷ்டி யாவற்றையும் தம்முடைய குமாரனையும் அவருடைய குமாரனின் மனவாட்டியையும் ஆதாமும் ஏவாளும் ஆளுகை செய்ய அதன் மேல் வைத்துள்ளார். தேவன் ஆதாமின் பிதாவாயிருந்தார். வேத வாக்கியங்களின்படி ஆதாம் தேவனுடைய குமாரனாயிருந்தான். அவன் தேவனுடைய குமாரனாயிருந்தான். தேவன் அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு துணையை உண்டாக்கினார். ஒருகால் அவனுடைய இருதயத்தின் மேலிருந்த ஒரு விலா எலும்பை கொண்டு உண்டாக்கி இருக்கலாம். எனவே அவள் அவனோடு நெருக்கமாக இருக்க அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார். அப்பொழுது அவன் இன்னும் மனிதனாய் இல்லாதது போல இவள் முழுமையாக அவனுடைய மனைவியாய் இருக்கவில்லை. அவர் அதை சற்று முன்புதான் உரைத்திருந்தார். அங்கேதான் தொல்லை வந்தது. ஆதாம் வருவதற்கு முன்பே சாத்தான் அவளை கண்டுபிடித்தார். எனவே அது அவர் உரைத்திருந்த அவருடைய வார்த்தையாயிருந்தது. நான் அதை கூறுகிறேன், நான் அதில் அதிக நேரம் செலவிட விரும்பவில்லை. ஆனால் உங்களில் சிலர் சற்று குழப்பமடையலாம். குறிப்பாக தெற்கில் உள்ள ஜனங்களில் சிலர் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து ஜனங்களுக்கு நான் கொண்டுள்ள செய்தியின் பேரில் இது ஒரு சிறு குழப்பத்தை கண்டறிவது போல் தோன்றுகிறது. அது சர்பத்தின் வித்தை குறித்தேயாகும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்நாட்களில் ஒன்றில் நான் ஜெஃபர்சன்வில் வீட்டுக்கு செல்லப் போகிறேன். நான் கிட்டத்தட்ட 6 மணி நேர செய்தியை அளிக்க விரும்புகிறேன். அதையெல்லாம் சரிபடுத்த பாருங்கள். எனவே நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அது அப்படியே அந்த வடிவில் இருக்கும். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய் உள்ளது. நம்முடைய சகோதரி ஃபிளாரன்ஸ் செல்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு கண்டது எவ்வளவு உண்மையோ இது அவ்வளவு உண்மையாயிருக்கிறது. பாருங்கள், அது சத்தியமாயிருக்கிறது. இப்பொழுது ஒருவேளை அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். யாராவது முரண்பாடான ஒன்றை என்னிடம் கூறினால் நானே அதை தவறாக புரிந்து கொள்வேன். எவரும் கூறுவதை நான் குறை கூற விரும்பவில்லை. நாம் ஒருவரை ஒருவர் குறை கூறக்கூடாது. நான் அதை செய்ததற்காக குற்றம் உள்ளவன் அல்ல. நான் கர்த்தருக்கு நன்றி கூறுகிறேன். நான் பாவத்தையும் அவிசுவாசத்தையும் குறை கூறியிருக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட நபரை அல்ல. பாருங்கள், நான் அதை செய்யவில்லை. நாங்கள் சகோதர சகோதரிகளாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று காலை சகோதரி பிளாரன்ஸ் அடைந்த நிலைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் யாவரும் வந்தபடியாக செல்ல வேண்டும். உங்களுடன் இணங்காத ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியோ குறை கூற முயற்சிப்பது என்னுடைய நோக்கமல்ல. இல்லை, அதை செய்வது எனக்கு தூரமாக இருப்பதாக. நான் எப்போதாவது யாருடைய பெயரையும் குறிப்பிட்ட ஒரு உரிநடாவை நீங்கள் கண்டறிய மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏது அந்த நபர் தவறாய் இருந்தார் என்பதை நான் அநேக சமயங்களில் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளதாய் உள்ளது. ஆனால் என்ன தவறு? பாவத்தின் வழியில் மற்றும் தவறான புரிந்து கொள்ளுதல் சில சமயங்களில் பாவம் கூட அல்ல, அது ஜனங்களின் தவறான புரிந்து கொள்ளுதலாய் உள்ளது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய புரிந்து கொள்ளுதலை வெளிப்படுத்த உரிமை உண்டு என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இந்த மகத்தான சிருஷ்டியர் தம்முடைய சிருஷ்டிக்கப்பட்ட குமாரனை வைத்திருக்கிறார். இப்பொழுது ஆதாம் அவருடைய முதல் சிருஷ்டிக்கப்பட்ட குமாரனாயிருந்தான். இயேசு அவருடைய ஒரே பேரன குமாரனாயிருந்தார். பாருங்கள், அவர் ஒரு ஸ்திரீயினால் பிறப்பிக்கப்பட்டார். ஆனால் ஆதாம் சிருஷ்டிப்பு தேவனுடைய கரத்திலிருந்து நேராக உண்டானவனாயிருந்தான். இப்பொழுது தலைமை அலுவலகம் அவருடைய குமாரனும் அவருடைய குமாரனுடைய மனவாட்டியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பதால் அது மிகவும் பரிபூர்ணமாக காணப்பட்டது. அவருடைய சொந்த குமாரனும் மனவாட்டியும் அதற்கெல்லாம் தலைவனாக ஒரு மனிதன் இருந்தார். ஒவ்வொரு விதையும் பேரிச்ச மரங்களும் கருவேல மரங்களும் புற்களும் பறவைகளும் மிருகங்களும் பரிபூர்ணமாயிருந்தன. ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய கட்டளையோடு பரிபூர்ண ஒழுங்கில் இருந்தது. உங்களுடைய சுவாபத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு விதையும் அதன் வகையை பிறப்பிக்கும். கர்வாலியே, நீ ஒருபோதும் தாறுமாறாக்கப்பட்ட ஒரு தாழை மரமாகி விடாதே. பார்த்தீர்களா? பனையே, நீ வேறு ஏதோ காரியத்துக்கு தாறுமாறாக்கப்படாதே. ஆனால் ஒவ்வொரு வித்தும் அந்தந்த இனத்தின்படியே. அவர் அதை காலங்களினூடாக கவனித்து வந்தார். அவர் வார்த்தையை உரைத்திருந்தார். அவருடைய மகத்தான சிருஷ்டிப்பின் வல்லமை மேலே வந்த இந்த காரியங்களை உருவாக்கிய மனிதனும் ஸ்திரீயும் கூட அவர்கள் தலையாயிருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மற்ற எல்லா இனத்தாரை காட்டிலும் சிறந்தவர்களாக இருந்தனர். மரங்களையும் மிருகங்களையும் தம்முடைய வார்த்தையை வைத்த அதே காரியத்தின் கீழ் அவர் அவர்களையும் ஒரு பொறுப்பின் கீழ் வைத்தார். அவர்கள் ஒருபோதும் எந்த வகையிலும் அந்த வார்த்தையை மீறக்கூடாது. அவர்கள் அங்கே தரித்திருக்க வேண்டும். அதிலிருந்து எந்த காரியத்தையும் ஒருபோதும் எடுத்து போடாதீர்கள் அல்லது அதனோடு எதையும் கூட்டாதீர்கள். நீங்கள் இந்த வார்த்தையினால் ஜீவிக்க வேண்டும். அந்த விதமாக அந்த சிருஷ்டிப்பு இருந்திருக்கும் வரை சகோதரி சகாரியர் இந்த காலையில் சென்றிருக்க வேண்டி இருக்காது. அது அந்த விதமாக நீடித்திருக்கும் வரை தேவனுடைய மகத்தான திட்டம். அதற்குத்தான் நாம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நாம் அந்த இடத்துக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே அந்த ஏழாம் நாள் காலையில் தேவன் அவர் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்தபோது அவர், இது நல்லதுதான், நான் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், நான் அதை செய்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இவை அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. நான் என் குமாரனின் மேலும் அவனுடைய மனைவியின் மேலும் நம்பிக்கை வைத்துள்ளேன். அதாவது அவர்கள் எல்லாவற்றுக்கும் தலைமையாக இருப்பார்கள். அவைகள் யாவற்றையும் கவனித்து அது சரியாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு காரியமும் அந்த விதமானவைகளை கொண்டு வரும் என்றும் காண்பார்கள். இப்பொழுது அதை செய்ய அவர் வல்லமையை பெற்றிருக்கிறார் என்று அப்பொழுது தேவன், பாருங்கள், இவை யாவும் மிகவும் நல்லதாக இருந்தால் அது வேறெந்த காரியமாயும் இருக்க முடியாது. ஏனென்றால் அது என்னுடைய சொந்த வாஞ்சையாய் உள்ளது. அது நான் விரும்புகிற விதமாகவே உள்ளது. நான் அதை அந்த விதமாகவே பேசியிருக்கிறேன். நான் அதை விரும்பின விதமாகவே என்னுடைய வார்த்தைகள் அதை அப்படியே கொண்டு வந்துள்ளது. அது இங்குள்ளது. எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றார். எனவே வேதம் தேவன் தம்முடைய எல்லா கிரியைகளையும் முடித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறியுள்ளது. ஒவ்வொரு காரியமும் அந்த விதமானவைகளை கொண்டு வர கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இப்பொழுது கொண்டுவர என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் பூமியில் விதையை வைத்த போது அந்த விதை அதற்குள் ஜீவனின் வல்லமையோடு தோன்றி அது ஒரு விதையிலிருந்து ஒரு செடியாக அல்லது அது என்னவா இருந்ததோ அதை மறுவமாக்குகிறது. அவருடைய மறுவப்படுத்தும் வல்லமை. இப்பொழுது தேவன் அங்கே விதையை வைத்தார். அது என்னவாக இருக்கும் என்று அவர் கூறினாரோ அது அவ்வாறே இருக்கும் என்ற சாத்திய கூறுகளுடன் இருந்தது. அது அதனுடைய சரியான முறையில் தரித்திருக்கும் வரை அது தேவன் கூறின விதமாகவே அது இருக்கும். அது அந்த விதமாகவே இருக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் அதை அந்த விதமாக உண்டாக்கி ஒரு வழியை உண்டாக்கி இருந்தார். அதாவது அவருடைய பாதையில் அவருடைய வார்த்தையில் வரிசையில் தரித்திருக்கிற எந்த காரியமும் அது கிரியை செய்யும் என்று அவருடைய வார்த்தை கூறினது போன்றே சரியாக அது பிறப்பிக்க வேண்டும். அது அங்கிருந்து நகர முடியாது. அது சரியாக வழித்தடத்தில் உள்ளது. எனவே தம்முடைய சொந்த குமாரன் பேரில் உள்ள நம்பிக்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு அது அந்த விதமாக இருக்கும். அப்பொழுது தேவன், இதெல்லாம் நன்றாக இருக்கிறது, எனவே நான் நிலைப்பாருவேன். அந்த வித்துக்கள் ஒவ்வொன்றும் நான் இருக்க வாஞ்சிக்கும் ஒரு இனமாக தன்னை மறுபடுத்திக் கொள்ள தன்னில் வல்லமையை உடையதாக இருக்கிறது. அந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஒவ்வொரு விதைக்கும் மறுபடுத்தும் வல்லமையை கொடுத்திருக்கிறேன். அதனுடைய ஆற்றல்களில் இப்பொழுது நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதே விதமாகவே அது தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்ளும் என்றார். தேவன் ஒருபோதும் மாறவே இல்லை. அவர் அன்றிருந்தது போலவே இன்றைக்கும் அதே விதமாகவே இருக்கிறாரே. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தீர்மானமாக இருக்கிறார், அவர் அதை செய்வார். ஒன்றுமே அவரை தடுத்து நிறுத்தப் போவதில்லை, அவர் அதை செய்வார். இப்பொழுது எல்லாம் மிகவும் நன்றாகவும் ஒழுங்காகவும் அமைந்த பிறகு இவையாவும் சரியாக இருக்கும் என்று தேவன் இப்பொழுது உறுதியாக உணர்ந்தார். அதன் பின்னர் அவர் அதை செய்த போது அதன் பின்னர் சத்துரு உள்ளே வந்தார். தேவன் பரூபாகும்படி வல்லமையை அளித்தார். நான் இந்த நபரை மீண்டும் சிருஷ்டிக்க கூடாத வல்லமையோடு உள்ளவன் என்று அழைக்கப் போகிறேன். ஆனால் நான் அவன் உருகுலைக்க வல்லமையை உடையவனாய் இருந்தான். மர்மமாக்குவதற்கு அல்ல, ஆனால் உருகுலைக்க வேண்டும். இப்பொழுது உருகுலைக்கப்பட்ட எந்த காரியமும் அதனுடைய மூல நிலையிலிருந்து எடுக்கப்பட்டால் அதனோடு ஏதோ காரியம் தவறாய் போய்விடுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சோழ வயல்களின் வழியாக அப்பொழுது நான் நினைத்தேன், அங்கே ஒரு மரக்கட்டை பறந்து ஒரு தானியத்தின் தண்டின் மேல் விழுந்தது. அந்த தண்டு அது நிமிர்ந்து நிற்பது போன்றே இருக்க தன்னால் இயன்றவரை முயன்று கொண்டிருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று சம்பவித்திருந்த காரணத்தால் அது உருகுலைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் அந்த தடி இருந்தது. அதன் பின்னர் நாம் வயல்வெளியில் ஒரு காட்டுப்படலம் இருப்பதை காண்கிறோம். இங்குள்ள அநேக புருஷர்கள், பெண்களாகிய உங்களில் சிலர், நீங்கள் கெண்டக்கிலிருந்து வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும், ஸ்திரீகளும் அங்கே ஒரு மனிதனை போன்றே மண்வெட்டியை உபயோகிக்கிறார்கள். ஒரு மண்வெட்டியை கொண்டு வயலுக்கு சென்று நாம் படரும் கடைச்செடி கொடிகள் என்று அழைக்கிற அவைகளை வெளியே வெட்டி எறிகிறோம். ஏனென்றால் இந்த விதமாக வரிசையில் உள்ள தானியங்கள் இருந்த இடத்தில் நீங்கள் அந்த படர்ந்து வரும் கடைச்செடிகளை வெட்டவில்லை என்றால் அதன் பின்னர் அந்த களைச்செடிகள் படர்ந்து அந்த சோளத்தை பற்றி பிடித்துக் கொள்ளும். அது தன்னை படிப்படியாக சுற்றிக்கொண்டு மிக எளிமையாக மிகவும் தந்திரமாக அது சுற்றப்பட்டதாக இருந்தது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். முடிவிலே அது பலமடைந்து பலமடைந்து தானியத்தை அது உருகுலைக்கும் வரை இழுக்கிறது. அதனுடைய சொந்த திராட்சை செடியை சுற்றி அது இருந்ததிலிருந்து வேறு ஏதோ ஒன்றுக்கு அதை உருகுலைத்துக் கொண்டது. அதே சமயத்தில் அது தானியமாய் இருந்தும் அது உருகுலைக்கப்பட்ட தானியமாய் இருக்கிறது. நாம் யாவரும் இன்னமும் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். ஆனால் சிலர் தேவனுடைய புத்திரர்களை போன்றே மிகவும் உருகுலைக்கப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு முரணாக நடக்கிறவர்களும் அவர் நம்மை வைத்திருந்து நாம் நடக்க வேண்டும் என்று அருளியிருந்த அந்த வழியில் அந்த விதத்தில் நடக்கின்றனர். ஏதோ ஒரு காரியத்தை அமைத்து உலகம் நம்மை வழியிலிருந்து விலக்கி அதற்கு நம்மை நெருக்கமாக இழுக்கிறது. தேவனுடைய குமாரரும் குமாரத்தீடுமா இருக்கும்படி அவர் நம்மை நட்ட அந்த நேரான குறுகிய விளிம்பிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும். பாவம் தேவனுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் இந்த பொல்லாத காரியத்தை செய்துள்ளது. உருகுலைப்பவனே, உருகுலைப்பது, இந்த விதமாக இதை குறித்து பேசுவது வினோதமாக தென்படுகிறது என்று நான் அறிவேன். ஆனால் அவன் அப்படித்தான் இருந்தான். அவன் உருகுலைத்தான் அல்லது தாறுமாறாக்கினான். தாறுமாறாக்கப்படுதல் என்பது மாற்றப்படுதல், ஏதோ ஒரு காரியத்தை வித்தியாசமாக்குதல் என்று பொருள்படுகிறது. உருகுலைப்பது என்பது அதே காரியம், அதாவது அது கொண்டு வரப்பட்டு உருகுலைக்கப்பட்டு வேறொரு வழியில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அது இன்னமும் அதே விதையாய் உள்ளது, ஆனால் அது உருகுலைக்கப்பட்டுள்ளது. தேவர் மறுவுமாக்க வேண்டியிருந்ததை போன்றே இந்த ஒரு உழைப்புக்காரருக்கும் ஒரு உழைக்க அதே அளவு காலம்தான் இருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது அவன் தன்னுடைய வித்தை விதைத்தான் இல்லை, ஒருபோதும் அவனுடைய வித்தை விதைக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தில் அந்த நேரம் முதற்கொண்டு அவன் 6000 ஆண்டுகளாக தேவனுடைய வித்தை, தேவனுடைய வார்த்தையை உருகுலைத்து வந்துள்ளான். அதை உருகுலைத்து அதை வித்தியாசமானதாக ஆக்க ஏவாள் முதன்முறையாக அவனுக்கு செவி கொடுத்து தனக்குத்தானே ஒரு சிறு சொற்றொடரை பெற்றுக் கொண்டான். முதலாவதாக சாத்தான் தெளிவாக வேதவாக்கியத்தை மேற்கோள் காட்டினான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க கூடாது என்று தேவன் கூறியிருக்கிறாரா என்று கேட்டான். பார்த்தீர்களா, சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாமா? இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஏவாள், ஆம், சகல விருட்சத்தின் கனியையும் நாங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற விருட்சத்தை நாங்கள் தொடக்கூட கூடாது என்றாள். இப்பொழுது அவன் தன்னுடைய செய்தியில் வார்த்தையை சற்று திருத்திக் கூறுவதை கவனியுங்கள். ஏவாள், ஏனென்றால் நாங்கள் இது செய்வோமானால் அந்நாளில் நாங்கள் மரிப்போம் என்று தேவன் கூறினார் என்றான். அவன், ஓ நிச்சயமாகவே நீ மரிக்க மாட்டாய் என்றான். பாருங்கள், அவன் ஒரு மனிதனாயிருந்தான். அவன், நீ இதை இப்பொழுது செய், மேலும் நீங்கள் ஒருவிதமான அறிவில்லாத ஜனங்கள், நீங்கள் உண்மையாகவே நீங்கள் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கவில்லை, ஆனால் நீங்கள் இதில் மாத்திரம் பங்கு கொண்டால் அப்பொழுது உங்களுக்கு ஞானமும் அறிவும் உண்டாகும். நீங்கள் சரியானதையும் தீமையையும் அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள். நீங்கள் நான் பெற்றுள்ள இந்த ஞானத்தில் நீங்கள் மாத்திரம் பங்கு கொண்டால் நலமாயிருக்கும். அது எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாது என்றான். எது ஞானத்தை உடையவராயிருப்பது சரிதான், ஆனால் அறிவு கூர்மை முரண்பாடாக இருக்குமானால் அந்த ஞானமானது தேவரிடத்திலிருந்து வந்த சரியான ஞானமாயில்லாமல் தெய்வீக ஞானமாகி இயற்கையான ஞானமாகி நாம் எவ்வளவுதான் விஞ்ஞானத்தை உடையவர்களாக இருந்தாலும் அல்லது இன்னும் என்ன கல்வியை பெற்றிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அது பிசாசினுடையதாக இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் அதை உங்களுக்கு நிரூபிப்பேன். அது பிசாசினால் உண்டானது, நாகரீகம் பிசாசினால் உண்டானது. நான் அதன் பேரில் பிரசங்கித்து முடித்தேன். பூமியில் உள்ள எல்லா கலாச்சாரமும் எல்லா விஞ்ஞான வல்லமைகளும் மற்றும் ஒவ்வொரு காரியமும் பிசாசினால் உண்டானவை. அது ஏதேன் தோட்டத்தில் அவன் பிரசங்கித்த அறிவின் சுவிசேஷமாய் உள்ளது. அவன் வார்த்தைக்கும் சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் முரணான அறிவை, தாறுமாறாக்கப்பட்ட அறிவை எடுத்துக் கொண்டான். இப்பொழுது தேவன் என்ன செய்தாரோ அதையே ஒரு தாறுமாறாக்கப்பட்ட வழியில் அவன் 6000 ஆண்டுகளாக செய்ய வேண்டியவனாயிருந்தான். தன்னுடைய சொந்த ஏதேனை உள்ளே கொண்டு வர அதே அளவு காலத்தை எடுத்துக் கொண்டான். இப்பொழுது அவன் இங்கே பூமியின் மேல் ஏதேன் தோட்டத்தை உடையவனாயிருக்கிறான். அது அறிவு கூர்மையினாலும் அறிவினாலும் நிறைந்துள்ளது. அதுவே ஆதியில் அவனுடைய சுவிசேஷமாய் அறிவும் ஞானமும் விஞ்ஞானமாய் இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒருபோதும் சேவையாற்றவில்லை. நீங்கள் ஒரு நிமிடம் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் இதை செய்தான், ஏனென்றால் அவன் உலக பிரகாரமான ஞானமுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். இப்பொழுது இதை கூறுவது கடினமாய் உள்ளது, அது மிகவும் கடினமாய் உள்ளது. ஏனென்றால் நான் உணர்கிற விதமாகவே உணர்கிற ஜனங்களிடத்தில் பேசுவதும் நான் அநேக வருடங்களாக இந்த விதமாகவே பேசுவதுமானதாயிருக்கிறது. ஆனால் அப்பால் உள்ள மலைகளுக்கு பின்னால் அந்த தூதர்கள் தோன்றி அந்த 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது முதற்கொண்டு இது ஒரு புதிய புத்தகமாகிவிட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் தேவன் அதை செய்வார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தபடியே அது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற மறைக்கப்பட்ட காரியங்களாகும். நாம் இந்த காரியங்களை கண்டு புரிந்து கொள்ளும்படியாக தேவன் பூமியிலிருந்து தெரிந்து கொண்ட சிலாகியம் பெற்ற ஜனங்களாயிருக்கிறோம். அது ஏதோ கட்டுக்கதை அல்ல, ஒரு நபரின் வாம்ச பிரகாரமான சிந்தை அதை உருவாக்க முயற்சிப்பது அல்ல. அது சரி என்று தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் அது சரி என்று தேவனால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேவனே, நான் இதற்கு முன்பு ஒரு செய்தியில் கூறியுள்ளது போல அவருடைய வார்த்தையை வியாக்கியானிக்க தேவனுக்கு எவருமே தேவையில்லை. அவரே அவருடைய சொந்த வியாக்கியானி. அது சம்பவிக்கும் என்று அவர் கூறுகிறார். அது சம்பவிக்கும், அதாவது அவர் அதற்கு அர்த்தமுரைத்து அதை உறுதிப்படுத்துகிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பெந்தேகொஸ்தே ஜனங்களாகிய நாம் மற்ற சபைகள் நாம் பைத்தியம் என்று நம்மை கூறின போது நாம் பரிசுத்த ஆவியான அவர் கடந்து போன ஒரு காரியம் என்று கூற முடியவில்லை. ஆனால் தேவனுடைய வாக்குத்தமானது விருப்பமுள்ளவனுக்கு இருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது நாம் வித்தியாசமாக அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காரியம் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த எல்லா சபை காலங்களிலும் மறைந்திருந்த ரகசியங்கள் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்படும். அவர் அதை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள செய்கிறார். நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் இப்பொழுது இங்கே இருக்கிறோம்.
Is the author of civilization.
இப்பொழுது சாத்தான் நாகரிகத்தின் ஆசிரியர். அவன் விஞ்ஞானத்தின் ஆசிரியர். அவன் கல்வியின் ஆசிரியர். நீங்களோ அது உண்மையா என்று கேட்கலாம். சரி, இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையில் ஆதியாகமம் 4 அதிகாரத்தை வாசிப்போம். நாம் திரும்பி சென்று ஒரு நிமிடம் பார்ப்போம். எனக்கு தெரியும், நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டால் ஒருவேளை சகோதரன் காரல் என்னிடம் கூறுவார். ஆனால் ஆதியாகமம் 4:16 இங்கே துவக்கத்தில் தேவன் என்ன செய்தார்? அந்த மனிதன் மற்றும் ஸ்திரீயின் மேலும் அவர்கள் செய்ய வேண்டிய யாவற்றின் மேலும் சாபத்தை வைக்கும்படிக்கு, அவர்கள் மேல் உள்ள சாபத்தை அல்ல, ஆனால் என்ன சம்பவிக்கும் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து ஆதாமின் நிமித்தமாக நிலத்தை சபித்தார். ஏவாளுக்கு ஒரு ஜோடி இரட்டை குழந்தைகள் இருந்தன என்பதை நாம் இங்கே இப்பொழுது கண்டறிகிறோம். அவைகளில் ஒன்று சாத்தானுடையதாய் இருந்தது, அவைகளில் ஒன்று தேவனுடையதாய் இருந்தது. இப்பொழுது நீங்கள் ஓஹோ இல்லை, இப்பொழுது பிரணாமே எனலாம். ஒரு நிமிடம் காயின் ஆதாமின் குமாரனாய் இருந்தான் என்று வேத வாக்கியங்களில் எங்காவது உள்ளதை நீங்கள் கண்டறியுங்கள். காயின் பொல்லாங்கானவன் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆதாம் அல்ல. அவள் இங்கு எப்போது கர்ப்பவதியானாள் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். நான் முதலில் 4 அதிகாரத்திலிருந்து துவங்குவோம். ஆதாம் தன் மனைவியாகிய அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று நான் பெற்றேன் என்றாள். அவள் இப்பொழுது கூறினாள், நான் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். உண்மையாகவே அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அது விபச்சாரமாய் இருந்தாலும் அல்லது வேறெந்த காரியமாய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது தேவனிடத்தில் இருந்து வரவேண்டியதாய் இருந்தது. பாருங்கள், ஏனென்றால் அது அவருடைய வித்து. அது அவருடைய வித்தின் பிரமாணம். அது கெட்டுப்போன வித்தா இருந்தாலும், தாறுமாறாக்கப்பட்ட வித்தா இருந்தாலும், அல்லது அது என்னவா இருந்தாலும், அதை பிறப்பிக்க வேண்டும். அது எப்படியும் பிறப்பிக்க வேண்டும். அது அவருடைய கட்டளை. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். அவன் மறுபடியும் அவளை அறியவில்லை. ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் காயினை பெற்றெடுத்தாள். ஆபேலையும் கூட, இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அன்று காலையில் சாத்தான் அவளோடு இருந்தான், அன்று பிற்பகல் ஆதாம் இருந்தான். இப்பொழுது டூசானில் உள்ள செய்தித்தாளில் இங்கே பெரிய சலசலப்பை நீங்கள் காண்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஸ்திரீக்கு ஒரே நேரத்தில் ஒரு கருப்பு நிறமுள்ள குழந்தையும் ஒரு வெள்ளை நிற குழந்தையும் பிறந்தது. அன்று காலை அவள் தன்னுடைய கணவனோடும், அன்று பிற்பகல் அந்த மனிதனோடும் இருந்தாள். அந்த மனிதன் கவனித்துக் கொள்வார். வெள்ளை மனிதன் தன்னுடைய சொந்த குழந்தையை கவனித்துக் கொள்வதாக கூறினார். ஆனால் கருப்பு நிற மனிதன் தன்னுடைய சொந்த குழந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும். பார்த்தீர்களா? நான் அதை அறிவேன். நாய்களின் இனப்பெருக்கம் போன்றவற்றில் அது ஒரு சில மணி நேரத்துக்குள் உறவு கொண்டால் அது நிச்சயமாகவே அவ்விதம் நடக்கும். இது அதை நிரூபிக்கிறது. இப்பொழுது நாகரீகம் எங்கிருந்து வந்தது என்பதை காண்பிப்பதற்காக இப்பொழுது நாம் இங்கே ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் மீண்டும் வாசித்து எங்கே என்று பார்ப்போம். 16 அப்படியே காயின் தேவனுடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். நாகரீகம் துவங்கியது. வேத பண்டிதர் ஸ்கோஃபீல்டு இங்கே என்னுடைய ஸ்கோஃபீல்டு வேதாகமத்தில் அது முதல் நாகரிகம் என்று கூறுகிறது. கவனியுங்கள், அதன் பின்னர் அவன் குமாரர்களை பெற்றான். அவர்கள் இசைக்கருவிகளையும் உண்டாக்கிறார்கள். அடுத்தவன் குமாரர்களை பெற்றான். அவன் மற்ற காரியங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஆரம்பித்து பட்டணங்களை கட்டி வெண்கலம் மற்றும் எல்லா விதமான கருவிகளையும்
உண்டாக்கினான்.
பாருங்கள், அவன் அதை செய்தான். காயினை சேர்ந்தவனான அவன் முதல் நாகரிகமாக மாறினான். அவன் காலங்கள் தோறும் அதே காரியத்தையே செய்து வந்துள்ளான். இப்பொழுது நாம் 25 கொண்டு அடுத்த வசனம் என்னவென்பதை கவனிப்போம். இப்பொழுது ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏரோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்தின் பட்சத்தில், காயினியரின் பட்சத்தில் அல்ல. பாருங்கள், நாம் எல்லோருமே அந்த மகத்தான அறிவாற்றலை உடையவர்களா இருக்கிறோமே. இன்றைக்கு கம்யூனிசம் என்னவா இருக்கிறது? அவர்களுடைய தெய்வம் என்ன?
இட்ஸ் தி இன்டெலெக்சுவல் சயின்ஸ்.
அது அறிவாற்றல். விஞ்ஞானம் எப்படியும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கவனியுங்கள்.
Has his kind of an Eden. Satan does now in these 6,000 years.
இப்பொழுது சாத்தான் தன்னுடைய ஒருவிதமான ஏதேனை இப்பொழுது உடையவனாய் இருக்கிறான். இந்த 6,000 ஆண்டுகளில் அவன் உருவாக்கினான், சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் தேவனுடைய முழு பூமியையும் அவருடைய சிருஷ்டிகளையும் மிருகங்களையும் இனக்கலப்பு செய்து கலப்பினமாக்கி மரங்கள், செடிகள், மனிதர் மார்க்கத்திற்கு வரைக்கும் வேதாகமத்தையும் சபையும் கூட
உருகுலைத்தான்.
அவன் தனக்குத்தானே ஒரு முழுமையான ஏதேன் தோட்டத்தை, விஞ்ஞானத்தின் தோட்டத்தை பெற்றுக் கொள்ளும் வரையில் ஒவ்வொரு காரியமும் விஞ்ஞானத்தினால் இயங்குகிறது. நம்முடைய மோட்டார் வாகனங்கள், நாம் கொண்டுள்ள ஒவ்வொரு காரியமும் மனிதன் செய்திருக்கிறவைகளே விஞ்ஞானத்தினால் நமக்கு அளிக்கப்பட்டவை. அவன் தன்னுடைய மகத்தான ஏதேனை இங்கே வைத்திருக்கிறான். செய்தியானது சரியான நேரத்தில் உள்ளது என்பதை நிரூபிக்க அது வெளிப்படுத்துகிற விசேஷம் 10 அதிகாரத்தின் காலமே அல்லாமல் வேறொரு காலம் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. இன்றைக்கு கலப்பின பிறப்பை பாருங்கள், ஒரு மேலானதாக இல்லை, அழகாக ஒரு மேலானதாக அல்ல. இன்றைய சிறு பிள்ளைகளை பாருங்கள். நான் நேற்றைய தினம் என்னுடைய மகளை ஒரு பல் மருத்துவரிடம் அழைத்து சென்றேன். அவளுடைய பற்கள் நெளிந்து கொண்டிருப்பதாக அவர் கூறினார். டூசானில் இருந்த ஒரு சகோதரன் நார்மன், அவருடைய சிறிய மகள் இருந்தாள். அவளுடைய பற்கள் துருவிக் கொண்டிருந்தன. அந்த பல் மருத்துவர் விரைவில் வரப்போகும் காலங்களில் அவர் நினைப்பதோ பிறக்கும் ஜனங்களுக்கு பற்கள் எந்த விதத்திலும் வளரும் என்று கூறினார். அது நாம் புசித்துக் கொண்டிருக்கிற உணவோ கலப்பின உணவாய் உள்ளது. மேன்மையான சுவிசேஷகரான பில்லி கிராமை குறித்து கடந்த மாதம் நீங்கள் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் வாசித்தீர்களா? நீங்கள் அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? நான் அவருக்காக முன்பை காட்டிலும் அதிகமாக இப்பொழுது ஜெபிக்கிறேன். தடுத்து பட்டைகளை திருப்பி இருந்தவர்களிடத்தில் அவர் பேசின போது அன்றொரு இரவு அந்த குருமார்களின் மேல் அதை வைத்தார். அவருக்கு ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது. இந்நாட்களில் ஒன்றில் அவர் எங்கே இருக்கிறார் என்று அவருடைய ஸ்தானத்தை அவர் புரிந்து கொள்கிறார் என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள், சோதோமில் இருந்து அந்த தாறுமாறாக்கப்பட்ட பட்டணத்தில் இருந்து இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இதை ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் கவனியுங்கள். பில்லி தன்னுடைய கூட்டங்களை கூட நடத்த முடியாத அளவிற்கு பலவீனம் அடைந்திருந்தார். அவர் ஓட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவரிடம் கூறினர். எனவே அவர் ஒவ்வொரு நாளும் 1 மைல் தூரம் ஓடுகிறார். அது உடற்பயிற்சி செய்ய அல்லது ஏதோ ஒன்று என்று நான் நினைக்கிறேன். மனிதன் அழுகி போய்விட்டார். முழு மாண்ட வர்க்கமும் கெட்டுப்போய்விட்டது. எல்லாமே ஜலப்பிரளய காலத்தில் இருந்ததை போன்றே உள்ளது. அது முற்றிலுமாக நிலைகுலைந்து சுற்றி வளைத்து தேவன் அவர்களை நட்டிருந்த நேர்வரிசையில் இருந்து வேறுபட்டதாய் உள்ளது. பாவம் விஞ்ஞானத்தின் மூலமாகவும் வஞ்சகத்தின் மூலமாகவும் முழு மாண்ட வர்க்கத்தையும் திரித்துள்ளது. அந்த கட்டுரையின் கீழே அதில் கூறப்பட்டுள்ளது, இந்த நாட்களில் சிறு பெண்களும் பையன்களும் சரீர அமைப்பின்படி 20-25 வயதுக்குள்ளாகவே தங்களுடைய நடுத்தர வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கின்றனர் என்பதை நீங்கள் படித்தீர்களா? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அன்றொரு இரவு பகுத்தறிதலில் 22 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை மாதவிடாய் நின்ற நிலையில் இருந்த அவளை கண்டேன். அதைத்தான் அவளுடைய மருத்துவர் அவளிடம் கூறியிருந்தார். பாருங்கள், அது ஒரு விழுந்து போன சீரடிந்து நரகத்திற்கு செல்லும் அழிவின் இனமாய் உள்ளது. அது நெறிமுறையாக தென்படவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் அது வேத பிரகாரமானது. பாருங்கள், அது உண்மையே. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த இனம், இந்த தலைமுறை ஜனங்கள் இப்பொழுது கவனியுங்கள், இன்றைக்கு கலப்பிரமான கால்நடைகள், கலப்பிற தாவரங்கள், விஞ்ஞானம் அதை செய்கிறது. அதே விஞ்ஞானம் அதை செய்கிறது. அதுதான் முழு மாண்ட வர்க்கத்தையும் அடித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறது. நான் வாசிக்கிறபடியே நீங்களும் அதை வாசிக்கிறீர்கள். பாருங்கள், அவர்கள் ஏன் அதை நிறுத்தவில்லை? ஏனென்றால் அவர்களால் அதை நிறுத்த முடியாது. அது அந்த விதமாகவே இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை கூறியுள்ளது. ஆனால் அவர்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்பார்களானால், அவர்கள் யூதாஸ் காரியத்தை போல் கருவிகளாக இருக்கிறார்கள். அது சம்பவிக்கும் என்று தேவன் கூறின காரியத்தை சரியாக நிலைநாட்டுதல். அது விஞ்ஞானத்தின் தங்களுடைய சொந்த அடிப்படையின் பேரில் சரியாக அதை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய விஞ்ஞான ஆராய்ச்சியினால் அவன் ஏவாளை வஞ்சித்த அதே மாதிரியில் ஏவாளை ஒரு மாதிரியாக கொண்ட சபையையும் கூட அவன் வஞ்சித்துள்ளான். இப்பொழுது ஆதாம் அங்கே மீண்டும் ஒரு மாதிரியாக இருக்கிறான். இல்லை, ஏவாள் சரியாக கூறினால் சபைக்கு அது என்ன செய்தது என்பதை கவனியுங்கள். அறிவுக்காக அலைந்து திரிவதன் மூலம் அவள் சரியானதற்கும் தவறானதற்கும் இடையேயுள்ள கோட்டை நழுவி செல்கிறாள். தேவனுடைய மூல வார்த்தையை சாத்தானுடைய தாறுமாறாக்குதல் அல்லது விவகாரத்திற்கு செல்கொடுப்பதன் மூலமே இப்பொழுது சபைகள் இன்றைக்கு உருகுலைந்துள்ளன. இப்பொழுது நான் ஜனங்களை குறித்து, தனிப்பட்ட நபர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் சபை உலகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று ஒரு விதமாக திரிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று மற்றொன்றை திரித்துள்ளது, மேலும் விஞ்ஞானத்தினால் திரிக்கப்பட்டிருக்கிறது. அவன் செய்த அதே மாதிரியே அவன் ஏசாயா 14:12 கூறப்பட்டுள்ள தன்னுடைய அச்சுறுத்தலை சாத்தான் நிறைவேற்றினான். நாம் ஒரு நிமிடம் அதை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகத்தில் நாம் 14:12 இருந்து துவங்குவோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, சாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ தள்ளப்பட்டாய். இது ஏசாயா அவனை ஒரு தரிசனத்தில் காண்கிறதாய் உள்ளது. பாருங்கள், வரப்போகும் காலத்தில் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. சாத்தானின் நோக்கம் ஏதேன் முதற்கொண்டு தன்னுடைய சுயத்தை ஒரு ஏதேனாக ஆக்கிக் கொள்வதாயிருந்தது. அதனால் தேவனுடைய நட்சத்திரங்கள் அவனை தொழுது கொள்ள, குமாரரும் அவனை தொழுது கொள்ளும்படிக்கு தன்னை மேலே உயர்த்திக் கொள்வதே. அவன் அதை இப்பொழுது முற்றிலுமாக நிறைவேற்றிவிட்டான். அவன் இதை செய்து அதை சபைக்குள் கொண்டு வந்திருக்கிறான். நான் அதன் விவரங்களுக்கு செல்ல மாட்டேன். ஒலிநாடாக்களை கேட்கும் உங்களில் எவருமே அதை குறித்து அறிவீர்கள். அந்த நேரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வி திட்டத்தின் மூலம் சாத்தான் அதை செய்துள்ளான். சிறந்த பொருத்தம், இது சிறந்தது, அது சிறந்தது என்றே எல்லா நேரத்திலும் அவர்கள் நேராக மரணத்துக்குள்ளாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். குருடாக்கப்பட்டு குருடரை வழிநடத்தி, குருடாக்கப்பட்ட தேசங்களின் தலைவர்கள், குருடாக்கப்பட்ட விஞ்ஞானத்தின் தலைவர்கள், குருடானவர்களை வழிநடத்தி செல்லும் குருடான சபையின் தலைவர்கள், இயேசு அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் இருவரும் குழியில் விடுவார்கள் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும் அளவிற்கு இங்கே மிக நெருக்கமாக ஒன்று சேர்ந்துள்ள இரண்டு ஏதேன்களின் மாதிரியை கவனியுங்கள். அது அந்த விதமாகவே இருக்கும் என்று மத்திய 24:24 உரைத்துள்ளது. ஆனால் நாம் ஒரு சில வினாடிகள் நிறுத்தி இந்த இரண்டு ஏதேன் காலங்களையும், விசேஷமாக ஒரு காரியத்தையும், எப்படியாய் தேவனுடைய வார்த்தை அந்த ஏதேனை உற்பத்தி செய்தது என்று வேதம் கூறுகிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி மற்ற ஏதேன் வரப்போகிறது என்று நம்மை எச்சரிக்கிறது. இப்பொழுது நாம் பவுல் தீர்க்கதரிசிக்கு செவிகொடுப்போமானால் வேறொரு ஏதேன் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிவோம். 2 தெசலோனிக்கேயர் 2 நீங்கள் விரும்பினால் நான் அதை வாசிக்க முடியும். தன்னை உயர்த்துகிறவனாயும் அந்த பாவ மனிதன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. கர்த்தரிடத்திலிருந்து அவன் தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து தேவன் எனப்படுவது அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், எனவே அவன் தேவனைப் போல் தேவன் ஆராதிக்கப்படுவது போல, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது ஏசாயா 14 தீர்க்கதரிசி லூசிபர் அவனுடைய இருதயத்தில் சொன்னதை கண்டான் என்று கூறினான். தேவனுடைய ஆவியின் ஏவுதலின் கீழ் ஒரு தரிசனத்தின் மூலமாக அவன் அதை செய்வதாக கூறுகிறான். பவுலுக்கு 800 முன்னர் அல்லது ஏறக்குறை அதற்கு முன்னர் ஏசாயாவில் உள்ளது. இப்பொழுது இங்கே 800 பிறகு பவுல் அவனை காண்கிறான், அவனுடைய ஸ்தானத்திற்கு வருகிறான். கவனியுங்கள், அது அவனுடைய ஏதேனை உயர்த்துகிறது. அவனுடைய விஞ்ஞான பூர்வமான ஏதேனை, அவனுடைய விஞ்ஞான உலகத்தோடு, ஒரு விஞ்ஞான மனவாட்டி சபையோடு, எல்லாமே அறிவு என்ற வார்த்தையின் கீழ் பெரிய வேதபாட கருத்தரங்கள், பெரிய பட்டங்கள், கல்வி திட்டங்கள். கவனியுங்கள் சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் புளாரன்ஸ் நடந்து வந்த அந்த பாதையில் நடக்கப் போகிறோம். நீங்கள் அதை குறித்து சிந்திக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். என்னை குறித்து சிந்திப்பதல்ல, நான் உங்களுடைய சகோதரன். அதுவல்ல, இது நான் பேசிக் கொண்டிருக்கிற தேவனுடைய வேதாகமத்தின் வார்த்தையை கவனியுங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதையும், தேவனுடைய சொந்த வார்த்தையில் பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளதையும் நோக்கி பாருங்கள். இந்த திட்டங்கள் அனைத்துமே முற்றிலும் அந்திகிறிஸ்துவாகவே உள்ளன. இப்பொழுது அவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அவன் அதை செய்வதாக
கூறினான்.
இதோ அவன் அதை செய்வார் என்று தேவனுடைய எளிய வார்த்தை கூறுகிறது. இதோ அவன் அதை செய்கிறதை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவன் தன்னுடைய அறிவாற்றல் உள்ள விஞ்ஞான பூர்வமான ஸ்தாபன மனவாட்டியோடு அதை செய்திருக்கிறான். என் நாட்களில் ஒன்றில் அமைக்கப்படவிருக்கிற உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்கு அவன் தலைவனாக இருக்க போகிறான். யாவரும் அவனோடு இருப்பார்கள். ஜனங்களை சோதித்து பார்க்கிறோம். அவர்கள் மோசமான ஜனங்கள் என்ற காரணத்தினால் அல்ல, அவர்கள் அந்த நேர்வரிசையில் தானியத்தை போன்று நடப்பட்டிருந்தனர். ஆனால் சாத்தானோ விஞ்ஞானம், ஆராய்ச்சி, கல்வி, வைத்தியர் பட்டங்கள் என்று அழைக்கப்பட்ட கலையான கொடியை விதைத்தான். நீங்கள் எங்கிருந்தாவது ஏதோ ஒரு வேதப்பாட கருத்தரங்கி ஒரு மருத்துவர் பட்டம் பெற்றால் ஒழிய சில நேரங்களில் அவர்கள் உங்களை பிரசங்க பீடத்தில் கூட அனுமதிக்க மாட்டார்கள். எல்லாமே தவறாகும். ஜனங்கள் அல்ல, அது தவறான திட்டமாகும். இப்பொழுது அது என்ன செய்துள்ளது? இது அனைத்து மீண்டும் தலை தூக்கி முழு உலகத்தையும் கொண்டு வந்தது. ஒரு கூட்ட கலப்பினத்தின் மூலமாக மூல தேவனுடைய வித்தை தாறுமாறாக்குவதன் மூலமாக மற்றொரு அந்தகாரமான குழப்பத்தை உண்டாக்குகிறது. ஆனால் தேவன் நம்மை அவருடைய மனதில் கொண்டவராய் அவரால் அந்த நிலைமையில் இன்னமும் அசைவாட முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் அதை செய்வதாகவும் அவருடைய மனவாட்டியாக இருக்கும் ஒரு சிறு மந்தையை அழைப்பதாகவும் அவர் வாக்கு பண்ணினார். இப்பொழுது மீண்டும் இங்கே கவனியுங்கள். இந்த சபைகள், இந்த ஏதேன்கள் எவ்வளவு பரிபூர்ண மாதிரியாக
இருக்கின்றன.
தேவன் அவருடைய வார்த்தையின் ஒரு வித்தினூடாக வார்த்தையை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் மாத்திரமே உண்டு, அது ஆவியாகும். ஏனென்றால் அது வார்த்தைக்கு ஜீவனை அளிக்கிறதாய் உள்ளது. வார்த்தையில் உள்ள ஜீவன் ஆவியின் ஜீவனை சந்திக்கும் போது அது வித்து என்னவா இருக்கிறதோ அதை உற்பத்தி செய்கிறது. இப்பொழுது என்ன சம்பவித்துள்ளது என்பதை கவனியுங்கள். ஏதேன் தோட்டத்தில் குற்றமற்ற தேவனுடைய திட்டம் இருந்தது. அது அந்த யுகங்களில் ஒன்றாக இருந்தது. முதலாம் யுகம் குற்றமற்றதாயிருந்தது. ஜனங்கள் பாவம் அறியாதிருந்தனர். அவர்கள் பாவத்தை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாயிருந்தனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய முகத்தின் மேல் ஒரு ஆவியின் திரையினால் தங்களுடைய நிர்வாணத்திற்கு மறைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் மறைக்கப்பட்டிருந்தபடியால் தாங்கள் நிர்வாணிகளாய் இருந்ததை அவர்கள் ஒருபோதும் அறியாதிருந்தனர். ஏனென்றால் அவர்களுடைய சொந்த சிந்தைகளில் தேவனுடைய திரை இருந்தது. அவர்கள் சரியானது மற்றும் தவறு என்ன என்பதை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் இருவரும் அங்கே நிர்வாணிகளாய் நின்று அவர்களுக்கு அறிவு இன்னும் வரவில்லை என்று காண்பித்தனர். பாருங்கள், அவர்கள் நிர்வாணமாய் இருந்தனர். அந்த ஜோடி நிர்வாணமாய் இருந்ததை அறியாதிருந்தனர். இப்பொழுது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்துக்கு திருப்புங்கள், அல்லது அதை எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தையும் கடைசி நாட்களில் உள்ள லவோதிக்கியா பெந்தேகோஸ்தே சபையின் காலத்தையும் முன்னுரைத்த போது அவர், நீ நிர்வாணமாயும் குருடாயும் இருக்கிறதை அறியாதிருக்கிறாய் என்றார். தேவனுடைய வித்து குற்றமற்றதாய் இருந்து அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தனர் என்பதை அறியாமல் இருந்தனர். பரிசுத்த ஆவியின் ஒரு திரையின் கீழ் அவர்களை பாவத்தில் இருந்து திரையிடுகிறது. இப்பொழுது கடைசி சபையின் காலத்தில் அவர்கள் அதை அறியாமல் மீண்டும் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். ஆனால் அது பரிசுத்த ஆவியின் திரை அல்ல, அது முன்னர் ஏவாளின் மேல் சாத்தான் நடுவில் சென்று போட்ட திரை, ஒரு இச்சையின் திரை. அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் அசுத்தமாயிருக்கிறார்கள். நம்முடைய ஸ்திரீகள் குட்டைக்கால் சட்டை அணிந்து கவர்ச்சியான உடை அணிந்து தெருவில் இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் அன்றொருநாள் அவர்கள் உடுத்து போகும் இந்த புதிய ஆடையை குறித்து ஒரு துண்டு செய்தித்தாளில் எனக்கு அனுப்பினார் என்று நான் நினைக்கிறேன். இடுப்பில் இருந்து 14 அங்குலம் அல்லது ஏதோ ஒன்று. அது ஒரு இச்சையின் திரை என்பதை நம்முடைய ஸ்திரீகள் உணர்கிறார்களா என்று நான் யோசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் நான் விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை அல்லது நான் இவை எல்லாவற்றையும் என் கணவரிடமோ தேவனுக்கு முன்பாகவோ என்னால் நிரூபிக்க முடியும் என்று கூறலாம். ஆனால் அப்படி இருந்தும் நியாய தீர்ப்பில் நீங்கள் ஒரு விபச்சாரி என்று அழைக்கப்பட போகிறீர்கள். வேதம் அவண்டமாய் கூறியுள்ளது. இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். குருடாயும் நிர்வாணமாயும் இருந்து அதை அறியாதிருக்கிறார். அங்குள்ள பரிதாபமான பெண்களை அல்ல, அவர்களுக்கு எதிராக நான் ஒன்றும் கூறவில்லை. அது அந்த பொல்லாத காரியம். சபையின் முறைமை அதை அங்கீகரிக்கவோ அல்லது அதற்கு எதிராக இருக்கவோ தவறப்படுகிறதாக தெரிகிறது. கிறிஸ்தவம் என்ற பெயரில் அவர்கள் தங்களுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக் கொள்ளவும் ஒப்பனை செய்து கொள்ளவும் குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். அது என்ன ஒரு பயங்கரமான காரியம் பாருங்கள். அவர்கள் மீண்டும் சாத்தானின் ஏதேனில் நிர்மாணமாயிருந்து அதை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். ஒருகால் இங்குள்ள நீச்சல் குளத்தை நான் காண்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அங்கே பெண்கள் இருக்கிறார்கள். அந்த ஸ்திரீ தான் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை மாத்திரம் உணர்ந்திருந்தாலும் அவள் அதை அறியாமல் இருந்தால் நலமாயிருக்கும். அவள் நிர்வாணமாயிருக்கிறாள். அவளுடைய சரீரம் புனிதமானது. தேவன் அவளை உடுத்தின ஆடைகளை தோலினால் இந்த தலைமுறைக்காக அவள் களைகிறாள். அவள் அதை தொடர்ந்து துண்டித்துக் கொள்ளுகிறாள். அவள் நாகரிகம், உயர்கல்வி, சிறந்த நாகரிகம், உயர்ந்த நெறிமுறைகள் என்ற வார்த்தையின் கீழ் நிர்வாணமாயிருக்கிறாள். இது உள்ளே பதிய வேண்டும் என்று நான் நிச்சயம் விரும்புகிறேன். இவை யாவும் பிசாசினுடையதாய் உள்ளன. கர்த்தராகிய இயேசுவின் வருகையிலே அது அழிக்கப்படும். அதனுடைய ஒவ்வொரு துணுக்குமே அது அழிக்கப்படும். ஒரு காரியமும் விடப்பட்டிருக்காது. மேலும் ஓ நண்பனே, தேசம் முழுவதிலும் உள்ளவரே, நீங்கள் இங்கே பீனிக்ஸில் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கையில் அந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இங்கே அவைகளுக்கு கீழ்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இயேசு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் வஞ்சிப்பார்கள் என்று கூறினார். முதலாம் ஆவி முதல் திரை பரிசுத்த திரையாக இருந்தது. பரிசுத்த ஆவி அவள் அதிலிருந்து வெளியே பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் சாத்தான் அவளிடத்தில் அறிவை குறித்து பேச துவங்கின போது அவள் உலகத்தை சற்று எட்டி பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவளுடைய குமாரத்தியாகிய சபையும் அதைத்தான் செய்திருக்கிறாள். நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஏதோ ஒரு திரைப்பட நட்சத்திரத்தை போல உடை உடுத்த வேண்டும், அல்லது வாலிபர் எல்விஸ் பிரஸ்லியை போல, அல்லது பாட்போனை போல, அல்லது அந்த ஜனங்களில் சிலர் மார்க்கத்தின் பெயரால் நடிக்க வேண்டும். பாட்போன் கிறிஸ்துவின் சபையை சார்ந்தவர். எல்விஸ் பிரஸ்லி ஒரு பெந்தேகோஸ்தே. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த போது யூதாஸ் காரியோ செய்ததை பார்க்கலும் இரண்டு பெய்த்தனமான கதாபாத்திரங்கள். உலகத்தை ஒரு மோசமான குழப்பத்தில் தள்ளிவிட்டன. அவர்கள் அதை அறியார்கள். அந்த பையன்களுக்கு அது தெரியாது. அந்த பையன்களுக்கு, புருஷர்களுக்கு எதிராக எனக்கு ஒன்றுமில்லை. அது அந்த ஆவியே அதை ஊக்குவிக்கிறது. சற்று அந்த பக்கமாக சென்று அந்த படலம் அந்த சோளத்தின் பதரை ஒரு முறை பற்றி பிடிக்கட்டும். என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். தானியம் அழிந்துவிடும். ஓ ஆம், அது அவனை பிடித்து விட்டது. அந்த விதமாகவே அது அதை செய்யும். அது ஒவ்வொரு முறையும் அதை அப்படியே செய்யும். ஏவாள் உலகத்தை ஒருமுறை எட்டி பார்க்க வேண்டியதாக இருந்தது. சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு ஒன்றை கூறட்டும். நீங்கள் விரும்பினால் முதலாம் யோவான் 2:15 நாம் வாசிக்கலாம். வேதம் கூறுகிறது, நாம் உலகத்திலும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் அதற்கு காரணம் தேவனுடைய அன்பு நமக்குள்ளும் கூட இல்லை. இப்பொழுது அங்குள்ள வார்த்தை பூமி அல்ல, அது ஒரு கிரேக்க வார்த்தை, காஸ்மாஸ் ஆகும். அது உலகத்தின் ஒழுங்கு என்று பொருள்படுகிறது. நாம் பூமியின் நாகரிகங்களையும் உலகத்தையும் நேசிப்போமேயானால், நாம் இந்நாளின் போக்கை நேசிப்போமேயானால், இது ஒரு அற்புதமான நேரம். ஓ, நமக்கு இந்த காரியங்கள் யாவும் உண்டு என்று நாம் எண்ணினால், நீங்கள் அதை நினைத்தால் அதற்கு காரணம் உங்களுடைய சிந்தை தவறாக உள்ளது. அது பிசாசினால் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகத்தின் ஒழுங்கையும் இந்த உலகத்தின் காரியங்களையும் சிநேகித்தால் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளும் கூட இல்லாதே அதற்கு காரணம். அதை நினைவில் கொள்ளுங்கள். ஓ தேவனே, நாம் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். இங்கே ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு ஒரு சிறு கதையை கூற விரும்புகிறேன். முதலாம் உலகப் போரில் இருந்த ஒரு போதகர் பேசுவதை நான் கேட்டேன். அவர்கள் எரிந்தனர். ஆதியில் இருந்த சாத்தானை போல அவர் ஏதேன் தோட்டத்திற்குள் வந்தபோது அவனால் அந்த விதைகளை தோண்டி எடுக்க முடியவில்லை, அவனால் அவைகளை அழிக்க முடியவில்லை. ஆனால் அவன் அவைகளுக்கு விஷத்தை தெளித்தான், அது அந்த விதையை உருகுலைத்து விட்டது. அது சரியான விதமான விதையை பிறப்பிக்கவில்லை, அது மூல வித்தை உருகுலைத்தது. அதுதான் இந்த மார்க்கத்தின் திட்டங்கள் யாவும். அவர்கள் இன்னமும் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறார்கள், ஆனால் அது உருகுலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சரியானதை செய்ய விரும்பி சபைக்கு செல்கிறார்கள். ஒரு கன்னியாஸ்திரி ஒரு இடிவான பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் ஒரு கன்னியாஸ்திரி மடத்திற்குள் சேர்வதில்லை. ஒரு போதகர் ஒரு மோசமான மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் வேத பள்ளிக்கு செல்கிறதில்லை. நீங்கள் ஒருபோதும் சபையில் சேர்ந்து கரங்களை குலுக்கி உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து அல்லது உங்களுடைய சபையில் நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு மோசமான நபராக இருக்க விரும்புகிறதில்லை. நீங்கள் ஒரு நல்ல நபராக இருக்கவே அதை செய்கிறீர்கள், ஆனால் அது வஞ்சனையாயுள்ளது. அந்த உருகுலைத்திலே அதை செய்கிறது. சாத்தான் அதை தெளித்தான். பார்த்தீர்களா? தேவன் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை உடையவராய் இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகளில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்குமே காணப்படவில்லை. தேவன் நம்முடைய ஸ்தாபனமாயிருக்கிறார். நாம் அவருக்குள் ஒரு சரீரத்தில் தேவனில் பரலோகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம், அது உண்மை. நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன, கவனியுங்கள். ஆனால் பாருங்கள், அது மிகவும் கடினமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் இன்னும் சிறிது நேரம் அவதியுறும்படி நான் விரும்புகிறேன். உலகத்தின் யுத்த காலத்தில் என்னுடைய பொருளில் இருந்து விலகி சென்றதற்காக என்னை மன்னிக்கவும். ஆனால் இந்த குறிப்பை கூற ஏதேனில் சாத்தான் என்ன செய்தார் என்பதை குறித்த என்னுடைய ஆய்வை நான் உங்களுக்கு அளிக்க விரும்பினேன். தெளிக்கப்பட்ட பயங்கரமான விஷம். அந்த தெளிப்பு என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? என்னால் உங்களுக்கு கூற முடியும். அதை குறித்த இரண்டு வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டேன். அது அவிசுவாசம், விசுவாசத்திற்கு முரணாய் உள்ளது. தெளிக்கப்பட்ட அவிசுவாசம் சந்தேகம். விஞ்ஞானம் அதனுடைய இடத்தை நிரப்பியது. விதைக்குள்ளாக சென்ற அந்த குழியை சாத்தான் அறிவினாலும் விஞ்ஞானத்தினாலும் நாகரிகத்தினாலும் நிரப்பினான். அது தேவனுடைய முழு சிருஷ்டியையும் முழுமையாக உருகுலைத்து விட்டது. நான் நிலையற்ற இடத்தில் உங்களை கொண்டு செல்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் நானும் உங்களுடன் உடன்படுகிறேன். நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை கண்டறிய முயற்சிக்க நாம் யாவரும் இங்கே இருக்கிறோம். நாம் அந்த காரியங்களை வித்தியாசமாக இருக்கும்படி கூறுகிறதில்லை. நாம் நேர்மையாயிருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பாதையின் முடிவிற்கு வருகையில் அங்கே ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் கணக்கு புதுப்பிக்கப் போகிறோம். இப்பொழுதே நம்முடைய சத்தங்கள், நாம் பிறக்கும் போது நம்முடைய முதல் சிறு அழுகை யாவும் ஒலிநாடாவில் பதிவாகிறது என்பதை நாம் அறிவோம். அது நியாயத்திற்பு நாளிலே மீண்டும் இயக்கப்பட போகிறது. நீங்கள் உடுத்து முடைகளும் கூட நியாயத்திற்பு நாளிலே உங்களுக்கு முன்பாக காண்பிக்கப்படும். விஞ்ஞானம் கூட அதை தொலைக்காட்சியின் மூலம் கண்டறிந்துள்ளது. பாருங்கள், தொலைக்காட்சி ஒரு காட்சியை உருவாக்குகிறதில்லை, அது அதை மாத்திரமே ஒளிபரப்புகிறது. ஆடைகளின் நிறம், நீங்கள் அசையும் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சிந்தையில் உள்ள ஒவ்வொரு எண்ணமும் முற்றிலுமாக தேவனுடைய பதிவேட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய காரியம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படும். நீங்கள் அணிந்திருந்த அசுத்தமான ஆடைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் முடித்திருத்தும் கடைக்கு சென்றபோது தேவன் உங்களுக்கு அளித்த அந்த முடியை கத்தரிக்கிறீர்கள். அது காண்பிக்கப்பட போகிறது. நீங்கள் அதற்காக பதிலளிப்பீர்கள். அங்கே உங்களால் அசையக்கூட முடியாது. நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய இதயத்தின் எண்ணங்கள் கூட போட்டு காண்பிக்கப்படும், உங்களுக்கு முன்பாக இயக்கப்படும். நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள்? இவ்வளவு மகத்தான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பார்க்கிறீர்களா? நாம் தப்பித்துக் கொள்ளப் போவதில்லை. ஒவ்வொரு அசைவும், இருதயத்தின் சிந்தனைகளும், நீங்கள் உடுத்தும் ஆடையின் நிறமும் கூட வேறொரு பரிமாணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி, வண்ண தொலைக்காட்சி அதை நிரூபிக்கிறது. அதை வெளியே இழுத்து அதை காண்பிக்கிறது. பாருங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூன்று பரிமாணங்களில் ஒரு பரிமாணமாய் அது உள்ளது. புரிகிறதா? இப்பொழுது எப்படி விஷம் சபையை தாக்கியுள்ளது, அது பூமியை தாக்கியுள்ளது. விதைகளின் மேல் சாத்தானின் விஷம், அதில் துவாரங்களை உண்டாக்கி அது உருகுலைக்கப்பட காரணமாய் உள்ளது. அது மானிட வர்க்கம் இனக்கலப்பு செய்யப்படுகிற ஒரு இடமாக மாறும் அளவிற்கு விஞ்ஞானம் ஜனங்களின் இருதயங்களில் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சபைகளின் இருதயங்களுக்குள் மேலும் மேலும் ஆழமாக பதிக்கிறான். ஒவ்வொரு விதையும் அந்தந்த விதமான ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். மானிட வர்க்கமும் தாவரமும் மற்றையாவும் இனக்கலப்பு செய்யப்பட்டு நம்மை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. நம்முடைய சரீரங்கள் கலப்பினமாக்கப்பட்ட பூமியிலிருந்து நம்முடைய உணவை புசிப்பதில் அது நம்முடைய முழு சிந்தனைகளும். இப்பொழுது நம்முடைய சரீரங்கள் 20-25 வயதிற்குட்பட்டவர்களாக இருந்தால் உயிரணுக்கள் சீரழிவதின் காரணமாக கலப்பின உணவுகளினால் நம்முடைய மூளையின் உயிரணுக்கள் சீரழிந்து போகவில்லையா? அது உயிரணுக்கள் அல்லவா? அந்த காரணத்தினால்தான் ரிக்கி மாற்றி அமைக்கப்பட்ட வாகனங்களை வீதியினூடாக ஓட்டுகிறார். ரிக்கெட்டா, எல்விட்டாக்களும் மற்றும் இன்னும் அநேகரை நாம் பெயரிட்டு அழைக்கும் போது இங்கே ஜனங்களுக்கு முன்பாக அரை நிர்வாணமாக ஒழுக்கம் அல்லது ஒழுக்க நெறிகள் பற்றிய கருத்துக்கள் இல்லாமல் மனநிலை சரியில்லாமல் போய்விட்டன. என்னுடைய சிறுகதை, இந்த போதகர் அவர் மருத்துவமனையில் இருந்ததாக கூறினார். அநேக பையன்கள் கூடாரத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சிலர் அவன் வெளியிலிருந்து வந்திருந்தான் என்றும் கூறினார். அவர் அங்கு சென்றதாக கூறினார். ஒரு அதிகாரி அவரிடம் கூறினார், போதகரே, நாங்கள் சவாரி செய்து அங்கே வயல்வெளிகளை பார்க்க விரும்புகிறோம் என்றனர். அந்நாட்களில் அவர்கள் செய்தது போல அவர்கள் இந்த கடுகு மற்றும் குளோரின் வாயுவை வீசி இருந்தனர். மேலும் சகோதரன் பிரணாம், நான் அங்கு சென்றேன், ஒரு மரத்தின் பட்டை கூட இல்லை, அங்கே ஒரு துளிர் புல்லும் இல்லை, அது ஒரு ஈஸ்டர் காலையா இருந்தது என்றார். அவர் அங்கே சில பழமையான உடைந்த தொட்டிகள் இருந்தன. அந்த அதிகாரி அவைகளை குறித்த பதிவேடுகளை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. மகத்தான ஆர்கான் காடுகளுக்கு அருகில் அவர்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும் என்றார். மேலும் நான் அங்கு தனியாக நின்று கொண்டிருந்த போது என்று கூறி நான் மேல் நோக்கி பார்த்து என்று கூறி, ஓ தேவனே, இந்த விதமாகத்தான் இவை யாவும் வந்து கொண்டிருக்கின்றன என்றார். அது உண்மை, அது வந்து கொண்டிருக்கிறது. அது முழுவதும் எரிந்து போனது. எங்கும் ஜீவன் இல்லை. புற்கள் எரிந்து போயின. மரங்கள், அந்த வாயுக்களால் மரங்கள் கொல்லப்பட்டன. எல்லாமே கொல்லப்பட்டன. முறுக்கப்பட்டு கீழே தொங்கிக் கொண்டிருந்தன. அங்கு தோட்டாக்கள் அதை துளைத்திருந்தன. அது இன்றைக்கு உலகத்தை பற்றிய ஒரு காட்சியா இல்லை என்றால் அங்கே சாத்தான் அவனுடைய அவிசுவாசத்தையும் அவனுடைய கலப்பினத்தையும் அவனுடைய விஞ்ஞானத்தையும் அவனுடைய அறிவையும் தெளித்துக் கொண்டிருக்கிறான். ஆதியில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தில் வைத்த போது மரணமில்லாத அந்த அழகான பரதீசில் சுகமீனமில்லாமல் துக்கமில்லாமல் ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாக ஒழுங்கி சாத்தானின் டிடிடி என்ற விஷத்தெளிப்பு என்ன செய்துள்ளது என்பதை பாருங்கள். அவள் ஒரு குழப்பத்தில் உள்ளாள். அதில் ஒன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை. அவர், நான் அழத் துவங்கினேன், நான் திரும்பி நடந்தேன், நான் ஒரு கண்மலையினால் கவரப்பட்டேன் என்று கூறினார். மேலும் நான் அங்கு சென்று கண்மலையை நோக்கி பார்த்து அதை தள்ளினேன். கண்மலையின் கீழே ஒரு சிறிய வெள்ளை மலர் வளர்ந்து கொண்டிருந்தது. அது ஒரு கண்மலையினால் பாதுகாக்கப்பட்டிருந்தபடியால் அந்த ஜீவன் மாத்திரமே மீதியாக விடப்பட்டிருந்தது என்றார். தேவனே, என் கண்மலையே, இன்றைக்கு எங்களுக்கு புகலிடமாயிரும். ஓ தேவனே, இந்த விஷயங்கள் விஞ்ஞானம் மற்றும் கல்வி என்ற பெயரால் எங்கும் பறந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு புகலிடமாயிரும். ஓ தேவனே, அந்த நாள் வரைக்கும் என்னை காத்துக் கொள்ளும் என்பதே என்னுடைய ஜபமாய் உள்ளது. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையின் கீழ் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அன்று ஒரு நாள் நான் பிரசங்கித்தேன், உங்களில் அநேகர் அதை கேட்டிருக்கிறீர்கள். நான் காடுகளினூடாக சென்று வேட்டையாடி கொண்டிருந்தேன், நான் திரும்பும்படி கவரப்பட்டேன். நான் நோக்கி பார்த்தபோது அங்கே ஒரு வெற்று சிகரெட் பெட்டி கிடந்தது. அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைக்கிறீர்கள்? அது ஒரு நிறுவனம். அவர்களுடைய பெயரை நான் கூறக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் புகையிலை நிறுவனம், அவர்கள் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி, புகைப்பிடிக்கும் மனிதனின் ருசி என்ற ஒரு விளம்பர கவர்ச்சி வாசகத்தை வைத்துள்ளனர். நான் காட்டுக்குள் இன்னும் சிறிதூரம் நடந்து செல்ல துவங்கினேன். ஏதோ ஒன்று என்னை கவர்ந்து அந்த சிகரெட் பெட்டிக்கு திரும்பிச் செல் என்றது. நான் பரலோக பிதாவே, நான் இங்கே இந்த மரத்தண்டைக்கு செல்ல போகிறேன். ஒரு நாள் காலையில் அந்த அணில்கள் உம்மால் உரைக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருந்தன. நீர் ஏன் என்னை திரும்ப அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். மேலும் ஏதோ ஒன்று ஞாயிற்றுக்கிழமைக்காக உனக்கு ஒரு பிரசங்கம் வரப்போகிறது, அதன் மேல் பாடப்பொருள் எழுதப்பட்டுள்ளது என்றது. நான் ஒரு சிகரெட்டு பெட்டியில் உள்ளதா என்று நினைத்தேன். நான் திரும்பி சென்றேன். நான் சிந்திக்கிற மனிதனின் வடிகட்டி என்று நான் நினைக்க துவங்கினேன். அது என்ன ஒரு வஞ்சகம்! ஒரு மனிதன் சிந்திக்கின்ற மனிதனாக இருந்தால் அவன் புகைப்பிடிக்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் அதை விழுங்கி விடுகின்றனர். அது 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தொடர்கூட்டங்கள் ஒன்றுக்கு சென்றிருந்த போது என்று நான் நினைக்கிறேன். மேற்கு கடற்கரையில் நடந்த உலக கண்காட்சிக்கு நான் சென்றிருந்தேன். அவர்கள் யூல் பிரின்னரின் புகைப்படத்தையும் இன்னும் அநேகரையும் அங்கே வைத்திருந்தனர். விஞ்ஞானிகளும் அவர்களில் அநேகரும் புகைப்பிடிப்பதனால் ஏற்படும் அபாயத்தை குறித்து அதே அறையில் விளக்கிக் கொண்டிருந்தனர். எப்படியாய் அவர்கள் அந்த புகையை ஒரு பளிங்கு கல்லின் மேல் ஊதி ஒரு சிறு டியூ முனை கொண்ட கண்ணாடி குடலை கொண்டு அங்கே இருந்த அந்த நிகோட்டினை எடுத்து அதை ஒரு எலியின் முதுகில் போட்டு அதனை கூண்டில் அடைத்து வைத்த போது 7 நாட்களில் அதனால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு புற்றுநோயினால் நிறைந்திருந்தது. பார்த்தீர்களா? அவர் கூறினார், அதை தண்ணீரினூடாக இழுத்து வடிகட்டி என்றார். வடிகட்டியா? அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்றார். இப்பொழுது இது விஞ்ஞானம் தாமே. அவர்கள் உங்களுக்கு தார் இருந்தால் ஒழிய நீங்கள் புகையை உண்டாக்க முடியாது, தார் புகையை உண்டாக்குகிறது. மேலும் ஒரே காரியம் என்னவெனில், அதிகமான சிகரெட்டுகளை விற்பதற்கான ஒரு வித்தை அது. நீங்கள் என்னை இடிவா கருதுகிறவன் அல்லது ஒரு மதவெறியன் என்று நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு மனிதனுக்குள் இருக்கும் அந்த பிசாசு அவனை கொல்லும்படிக்கு அது அவனை புகைப்பிடிக்க செய்கிறது. அவனுக்கு ஒரு சிகரெட்டின் நிகோட்டின் தேவைப்படுகையில் அது அவனுடைய வாஞ்சையை அளிக்கும். இப்பொழுது இந்த நிறுவனம் இந்த ஏமாற்றும் வித்தையுடன் வந்து ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்று கூறுகிறது. அவன் தாரை உண்டு பண்ண ஒரு சிகரெட்டை புகைப்பதற்கு பதிலாக 4 அல்லது 5 சிகரெட்டுகளை புகைக்க வேண்டும் அவனை திருப்திப்படுத்த. தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மரணத்தை விற்கும் அமெரிக்கர்கள், எனக்கு அது புரியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அங்கே சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி சரியானதா இருக்கிறது என்று நான் எண்ணினேன். இப்பொழுது ஒரு மனிதன் புகைத்துக் கொண்டிருந்தால் நினைவிருக்கட்டும், அது புகைப்பிடிக்கும் மனிதனின் சுவையை உண்டாக்குகிறது. அப்படியானால் நீங்கள் அங்கே புகைக்கும் வரை உங்களால் ஒரு புகையின் வாஞ்சையை நிரப்ப முடியவில்லை என்றால் நீங்கள் ருசியை உண்டாக்க வேண்டும். எனவே நீங்கள் வழக்கமான ஒரு சிகரெட்டை புகைப்பதற்கு பதிலாக 4 அல்லது 5 சிகரெட்டுகளை அதிக விலை கொடுத்து வாங்கி புகைக்கக்கூடும். பாருங்கள், அது ஒரு வித்தை, ஒரு விற்பனை வித்தை. ஜனங்களை அமெரிக்கர்களை வஞ்சிக்கிறார்கள். நான் போர்ட் பள்ளத்தாக்கில் ஜார்ஜ் வாஷிங்டன் தன்னுடைய 3/2 போர் வீரர்களோடு அவர்களுடைய காலில் காலணிகள் ஏதுமின்றி அந்த குளிரான நாளில் நமக்கு இப்பொழுதுள்ள செழிப்பை சம்பாதித்ததையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அதன் பின்னர் அமெரிக்கர்கள் அமெரிக்கனுக்கு, அவனுடைய சகோதரனுக்கு, சகோதரிக்கு மரணத்தை ஒரு போலியான வித்தையின் கீழ் எல்லா பொல்லாப்புக்கும் வேறாயிருக்கிற அசுத்தமான ஆதாயத்திற்காக விற்பனை செய்கிறார்கள். பணத்திற்கான இயக்கம் அன்பு. இந்த முழு காரியமும் அழிந்து போகும் என்பதை அறியாமல் முழு காரியமும் பைத்தியமாகிவிட்டதே. ஆனால் நீங்கள் புகையை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அந்த ருசியை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்பொழுது நான் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி உள்ளது என்று எண்ணினேன். ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி, ஒரு சிந்தையுள்ள மனிதனின் வடிகட்டி ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை உற்பத்தி செய்கிறது என்பதிலிருந்து என்னுடைய பாடப்பகுதியை நான் எடுத்தேன். எனவே நம்முடைய ஸ்தாபனங்கள் அதை போன்ற ஏராளமான காரியங்களை செய்துள்ள ஜனங்களை ஏற்றுக்கொள்ள எவ்வகையிலும் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஏன் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனங்களிலோ அல்லது ஸ்தாபன அமைப்புகளிலோ அதிகமாக பெறுகிறார்கள், நாம் அங்கு அதிகமாக உள்ளே வருகிறோம். ஏனென்றால் நாம் அவர்களை இந்த அது மற்றது மற்றும் எந்த காரியத்தின் கீழும் உள்ளே வர அனுமதித்தோம். அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. எனவே அவர்கள் தங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டு அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று கூறுகின்றனர். அவ்வளவுதான். ஓ, விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிசாசும் அதே காரியத்தையே செய்கிறான். ஆம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அது தேவனுடைய வடிகட்டியினூடாக வருகிறதே. இப்பொழுது சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி உள்ளது. நான் அதை என் கரத்தில் பிடித்திருக்கிறேன். அது ஒரு ஸ்தாபன சுவையை பிறப்பிக்காது, ஆனால் அது நிச்சயமாக ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையை திருப்திப்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குட்டை முடியுடைய ஒரு பெண்மணி இந்த வடிகட்டியினூடாக எப்படி வர முடியும்? வேதம் ஒரு புருஷனுடைய உடையை ஒரு ஸ்திரீ தரிப்பது தேவனுக்கு அருவறுப்பாய் இருக்கிறது என்று கூறுகிற போது, குட்டைக்கால் சட்டைகளை அல்லது தளர்கால் சட்டைகளை அணிந்த ஒரு பெண் அதனூடாக எப்படி வர முடியும்? தன்னை குறித்து எந்த காரியத்தையாவது பெரிதாக நினைக்கிற ஒரு மனிதனால் எப்படி இங்கிருந்து வெளியே வந்து ஸ்திரீகளைப் போல உடை உடுத்தி அவனுடைய தலைமுடியை ஒரு பெண்மணியைப் போல வளரவிட்டு அவனுடைய கண்களுக்கு கீழே இறக்கி அந்த விதமாக சுருட்டி விட்டுக் கொள்பவனின் நிலை என்ன? அவன் தன்னுடைய மனைவியுடைய உள்ளாடைகளை அணிந்துள்ளான், அவள் அவனுடைய வெளிப்புற ஆடைகளை அணிந்திருக்கிறாள். சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியா? ஒரு சிந்திக்கும் மனிதன் அதை செய்ய மாட்டான், அல்லது ஒரு சிந்திக்கும் ஸ்திரீ அதை செய்ய மாட்டாள். தேவனுடைய வார்த்தை அதை கடந்து செல்ல அனுமதிக்காது. அந்த வார்த்தையினுடாக எந்த ஒரு காரியமும் கடந்து செல்ல முடியாது. அதுதான் பரிசுத்த ஆவி. அது உங்களுக்குள் வார்த்தையை கொண்டு வருகிறது. அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை உற்பத்தி செய்கிறது. இன்றைக்கு பாருங்கள், தெருவில் உள்ள ரிக்கெட்டா தேவன் அவளுக்கு அளித்த அழகான அழகான உடற்கூறியல். சாத்தானதை உபயோகிக்கிறான். அவள் மிகவும் ஒழுக்க கேடாக உடை உடுத்திக் கொள்வாள். அதாவது இன்றிலிருந்து ஒரு வாரத்தில் அவள் கல்லறையில் அழுகிக் கொண்டிருக்க கூடும் என்பதை அறியாமலே இருப்பாள். அண்மையில் இங்கே தெருவில் வந்தேன். மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் ஒரு தொடர் கூட்டத்தில், தென்மேற்கு வேதாகம பள்ளியில் நடைபெறும் ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சிறு பெண்மணி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அந்த சிறிய ஆடை அணிந்து, குடியல் ஆடை அணிந்து, நீங்கள் அதை என்னவென்று நினைத்தாலும் சரி, அதன் ஓரம் வெளியே தொங்கிக் கொண்டிருக்க ஒரு மாடுமேய்க்கு பையனின் தொப்பியோடும் காலணிகளோடும் சென்று கொண்டிருந்தாள். நான் சாலையில் சென்று கொண்டிருந்தேன். நான் பாவம் சிறுபெண், ஏதோ ஒரு தாய் தகப்பனாரின் பிள்ளை, தேவனுடைய குமாரத்தியாக இருக்க இங்கே வைக்கப்பட்டாள். பிசாசின் தூண்டிலின் கன்னியாக ஆகிவிட்டாள் என்று எண்ணினேன். நான் திரும்பி போய் அந்த சிறுமியிடம் அதை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று நான் எண்ணினேன். அவள் அங்கே 17-16 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய என்னுடைய சாராளின் வயதுடையவளாய் காணப்பட்டாள். நான் இல்லை, நான் செய்யாமல் இருப்பது நல்லது, நான் இங்கே சாலையில் சென்று அவளுக்காக ஜெபிப்பேன், யாராவது நான் நின்று அவளிடம் பேசுவதை கண்டால் நான் அதை செய்யாமல் இருப்பது நல்லது என்று எண்ணினேன். இப்பொழுது தேவனுடைய புத்திரர்களே, கவனியுங்கள், உங்களிடத்தில் இதே இடத்தில் இந்த நாளில் எசபேல்கள் உங்களுக்கு இசைந்து விளையாடுகின்றனர். ஆனால் சிந்திக்கும் மனிதன் முதலில் சிந்திப்பான். அவள் மிகவும் அழகாக இருக்கலாம், அது என்னால் அவளை கவர முடியும் என்பதாக இருக்கலாம், ஆனால் அது உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திவிடும். மகனே, பெண்களாகிய உங்களில் சிலர் இந்த ரெக்கிகளுக்கு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையை உற்பத்தி செய்கிறது. விவாகமான புருஷர்களாகிய நீங்கள், தேவனுடைய புத்திரராகிய நீங்கள், அந்த விதமான தெருவில் அந்த ஸ்திரீகளை நீங்கள் காணும்போது ஆதியில் என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் உணரவில்லையா? தேவனுடைய புத்திரர்கள் மனுஷ குமாரத்திகளை பெண் கொள்ளும் அளவிற்கு தேவனுடைய குமாரத்திகள் அல்ல. சில பிரளய அழிவிற்கு முன்பிருந்த பெண்களை விஞ்ஞானம் அழகியவர்களாக ஆக்கியிருந்த போது தேவன் அதை ஒருபோதும் மறக்கவே இல்லை. அவர்கள் முழு காரியத்தையும் அழித்து போட்டனர். விஞ்ஞானம் அழகானது, அது வழக்கமாக இருந்தது. கடைசி நாட்களில் பெண்களின் அழகு அதிகமாக உள்ளதை நீங்கள் கவனியுங்கள். அது முடிவின் அடையாளமாக இருக்கிறது. தேவனதை நிரூபித்திருக்கிறார். எனவே சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை பெற்றுக் கொள்வீர்கள். அது உங்களுடைய வீட்டையே இழக்க செய்யும். அது உங்களுடைய ஸ்தானத்தையே இழக்க செய்யும். அது நீங்கள் பெற்றுள்ள எல்லாவற்றையும் இழக்க செய்யும். அது மட்டுமின்றி உங்களுடைய ஆத்துமா அது உங்களுடைய வீட்டை உடைத்துவிடும். மற்றொரு மனிதன் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம், அல்லது வேறொரு ஸ்திரீ உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம். சிந்திக்கும் ஒரு மனிதனின் வடிகட்டியை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பரிசுத்த ஸ்திரீயின் சுவையை உற்பத்தி செய்யும். நீங்கள் முடித்திருத்தும் கடைக்கு செல்லும் போது அல்லது வேறு ஏதோ காரியத்திற்கு செல்லும் போது அவர்கள் உங்களிடம், உனக்கு தலைவலி ஏற்பட போகிறது, உனக்கு தெரியும் என்று கூறுவார்கள். சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீனுடைய வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். வேதம் என்ன கூறியுள்ளது என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அதன் பின்னர் அதிலிருந்து விலகி செல்லுங்கள். பார்த்தீர்களா? நீங்கள் அதை செய்யாதீர்கள். நான் உங்களுடைய சகோதரன், நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்கு எதிராக நான் ஒன்றும் கூறவில்லை. தேவன் அறிந்திருக்கிறார். அதுவே நான் செய்கிற காரியங்களை கூறும்படி என்னை தூண்டுகிறது. தேவனுக்கு உங்கள் பேரில் உள்ள அன்பின் காரணமாகவே ஆகும். ஒரு மனிதன் அங்கு சென்று அவரதை உங்களிடம் கூறவில்லை என்றால், உங்களுடைய போதகர் நீங்கள் ஒழுங்கினமாக செயல்பட அனுமதிப்பாரானால் அவர் உங்களை நேசிக்கவில்லை. அவரால் உங்களை நேசிக்க முடியாது. ஸ்திரீகளுக்கான அந்த விதமான அன்பை நான் விரும்ப மாட்டேன். நான் என்னுடைய சகோதரிக்காக ஒரு பரிசுத்த ருசியை கொண்டிருக்கவே விரும்புகிறேன். அவள் உண்மையாகவே என்னுடைய சகோதரியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள்? அந்த பாலியல் உணர்வுகளை தூண்டும் ராணிகள் என்று யாரோ கூறும்படி அல்ல. அவள் என்னிடம் செல்கிறாள், இல்லை, அவள் ஒரு பண்புள்ள பெண்மணியாக இருக்க நான் விரும்புகிறேன். ஓ கத்தாவே, என்னை கண்மலையின் கீழ் காத்துக் கொள்ளும். ஆம், எபேசியர் 5:26 உள்ள ஒரே ஒரு வழியை மாத்திரமே நீங்கள் அந்த கண்மலையினூடாக சென்று, அதாவது திருவசரத்தினால் திட்டு கழிக்கும் ஜலத்தை கொண்டு கழுவப்படுதல் என்பதாகும். அது உண்மை. இப்பொழுது இந்த பிசாசு தன்னுடைய கல்வியினால் உங்களை தெளிக்க விட வேண்டாம். இல்லை இல்லை, அது உங்களுடைய செல்வாக்கை கொன்று போடும். பிசாசத்தை எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டாம். பாருங்கள், நான் என் தாயார், என்னுடைய தகப்பனார், என்னுடைய பாட்டி சார்ந்திருந்த சபையை சேர்ந்தவன் என்றார். பிசாசத்தை உங்களுக்கு தெளிக்க அனுமதிக்க வேண்டாம். வேதம் ஏற்கனவே 7 சபை காலங்களை குறித்து கூறியுள்ளது. இவை அனைத்தும் விதைக்குள் சென்று விட்டன. அது உண்மை. முழு காரியமும் சீர்கேடாய் உள்ளது. முழு காரியமும் ஒரு அழுகி போன புண். அவன் உங்களுக்கு தெளிக்க அனுமதிக்க வேண்டாம். பாருங்கள், இது உயர்ந்த நெறிமுறைகள். நாங்கள் பண்டைய நாட்களில் இருந்ததை காட்டிலும் அதிக கல்வியறிவு பெற்றுள்ளோம் என்கின்றனர். பிசாசதை உங்கள் மேல் சுமத்த அனுமதிக்காதீர்கள். அவனுடைய நாகரீகம், கல்வி மற்றும் விஞ்ஞானம் முழுவதையும் நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். அவன் அதை சபைக்குள்ளாக வைத்திருக்கிறான். நீங்கள் அதற்கு செவி கொடுக்க வேண்டாம். பழைய அசிங்கமான தொலைக்காட்சிகள், நிகழ்ச்சிகள் மற்றும் மற்ற காரியங்களில் இருந்து உங்களை விலக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாடப்பொருள் அந்த வேஷத்தை தரித்துக் கொள்ளாமல் மறுரூபமாகுங்கள் என்று கூறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நான் உறுதிப்படுத்தப்பட்டேன் என்று கூறுவதல்ல, இல்லை. நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த விதமாகவே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதில் இருந்து இப்பொழுது மறுரூபமாகி உள்ளே சென்று இப்பொழுதே மறுரூபமாகுங்கள். இப்பொழுது அது உங்களுக்குள் எந்த விதமான வித்து உள்ளது என்பதை பொறுத்தது. ஒரு அறிவாற்றல் கல்வி வித்து உங்களுக்குள் வைக்கப்பட்டிருந்தால் அது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே செய்ய முடியும். ஒரு தேவனுடைய குமாரனாகவோ அல்லது குமாரத்தியாகவோ உங்களை உருவளைக்க வேண்டும், அவ்வளவுதான். அது ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும். இன்றைக்கு ஜனங்கள் நான் நோக்கி பார்க்கையில் தேவன் ஒருவர் உண்டு என்று கூட அவர்கள் நம்பாதது போன்று அவர்கள் நடந்து கொள்கின்றனர். இவ்விதம் வெளிப்படுத்தி கூறுவதற்கு மன்னிக்கவும். இதன் மூலம் எவருடைய உணர்வுகளும் புண்படுத்தப்பட்டிருந்தால் நான் அதை அந்த நோக்கத்துடன் கூறவில்லை. இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு மத சம்பந்தமான பாடலை பார்க்க என்னுடைய சொந்த மகளினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அது ஞாயிறு காலை வேளையாய் உள்ளது. நான் ஓரல் ராபர்ட்ஸை அவருடைய நிகழ்ச்சி நிலை கேட்க விரும்பினேன். நான் அதை எனக்கு தெரியப்படுத்தும்படி அவர்களிடம் கூறினேன். மேலும் நீங்கள் அதை கேளுங்கள், இது பாடும் ஒரு மகத்தான பாடலாய் இருக்கிறது என்றாள். அங்கே நின்று கொண்டிருந்த என் மகனும் கூட அதை குறித்து என்னிடத்தில் கூறினான். நான் அந்த தொலைக்காட்சியை திருப்பினேன். தன்னுடைய வீட்டில் தொலைக்காட்சியை வைத்திருக்கும் ஒரு பெண்மணியிடம், நாங்கள் வாடகைக்கு வாங்குகிறோம், நான் என்னுடைய வீட்டில் அந்த ஒன்றை வைத்திருக்க ஒருபோதும் எண்ணியதில்லை, இல்லை ஐயா, என்னுடைய வீட்டில் அந்த காரியம் எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய துப்பாக்கியினால் அதை சுட்டு விடுவேன். அந்த பொல்லாத காரியத்தோடு நான் எந்த தொடர்பும் கொள்ள விரும்பவில்லை, இல்லை ஐயா. இங்குள்ள அரிசோனியர்களாகிய உங்களை குறித்து நான் உங்களுக்கு கூறட்டும். பள்ளிகளை குறித்த அந்த ஆய்வை நீங்கள் பார்த்தீர்களா, இல்லையா? அரிசோனா பள்ளிகளில் 80% பிள்ளைகள் மனநல குறைபாட்டினால் அவதி உறுகின்றனர். அவர்களில் 67% தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தனர். அதை குறித்து எப்படி? நீங்கள் உங்களுடைய துப்பாக்கியை உபயோகிப்பது நல்லது, பார்த்தீர்களா? இப்பொழுது பிசாசனை உங்களுக்கு தெளிக்க அனுமதிக்க வேண்டாம், இல்லையா? இப்பொழுது ஜனங்கள், நான் கூறினது போன்று ஜனங்கள் நியாயத்தீர்ப்புக்கு வரவேண்டிய அவசியமில்லை என்பது போன்று நடந்து கொள்கின்றனர். இந்த பையன்களும் பெண்களும் அவர்கள் சில இந்திய குடும்பங்களை உடையவர்களாக இருந்தனர். மேலும் நிறைய பொருட்கள் இருந்தன. திரு பூல் என்ற பெயர் கொண்ட ஒரு நபர் அதன் தலைவராக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். நான் எப்போதாவது ஒரு நவநாகரிக பரியாச சங்கீத பாடல்களை கண்டிருப்பேனேயானால் அது அவர்களை கையாண்ட விதமாய் இருந்ததுதான். ஒரு குட்ட ரிக்கிகள் அங்கே நின்று கொண்டு தங்களுடைய கரங்களை மேலும் கீழும் குலுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலையில் இங்குள்ள இந்த வாலிபனை ஒரு உண்மையான மனிதனை போன்று கண்ணியமாக காணப்பட்டு பாடினதை நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். நான் அதை விரும்புகிறேன். நீங்கள் சில சமயங்களில் வர்த்தக புருஷர்களாகிய நீங்கள் இங்கு இருக்கும் இந்த ஒரு கூட்டு ரிக்கிகளை கூக்குரலிட்டுக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் தொடர்ந்து தங்களுடைய மூச்சை பிடித்துக் கொண்டும் அவர்கள் முகம் நீல நிறமடையும் வரைக்கும் அது பாடுவதல்ல. அது விஞ்ஞான ரீதியாக அதிக சத்தத்தை உண்டு பண்ணுகிறது. பாடுவது என்பது இருதயத்திலிருந்து வரும் எண்ணிசையாகும். நான் என்ன ஒரு பரிதாபம், அது என்ன ஒரு அவமானமாய் உள்ளது. ஆகையால் எப்படி மார்க்கத்தின் பெயரால் தேவன் இல்லை என்பது போன்று அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அந்த ஒரு நாள் என்னுடைய மகளோடு சென்ற ஒரு பையனிடத்தில் ஒருவர், கிறிஸ்தவ பையன், ஆதாம் ஏவாளை குறித்த ஒரு புத்திசாலித்தனமான கருத்தை கூறி ஏவாள் தோட்டத்தினூடாக செல்கிறாள். அவர், பிள்ளைகளே, நீங்கள் அந்த மரத்தையே காண்கிறீர்களா என்று கேட்டார். அங்குதான் உங்களுடைய தாயார் புசித்து நம்மை வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டாள் என்றார். ஒரு தீவிரமான கிறிஸ்தவனாக கருதப்படுபவன் அது ஒரு வாக்குத்தத்தையும் ஒரு தேவனுடைய வார்த்தையையும் எடுத்து அதை ஒரு பன்றி பட்டியலில் எரிந்து விடுவது என்பதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? அவர்கள் நியாயத்தீர்ப்புக்கு வரவேண்டியதில்லை என்பது போன்று அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் தேவன் ஒவ்வொரு ரகசியத்தையும் நியாயத்தீர்ப்புக்குள் கொண்டு வருவார். தேவன் இல்லை என்பது போன்று அவர்கள் நடந்து கொள்கின்றனர். நான் அவர்களை முட்டாள் என்று அழைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் வேத மதிகடனை சரியல்ல என்று கூறியுள்ளது. அது அல்ல என்று இயேசு கூறினார். எந்த மனிதனையும் முட்டாள் என்று அழைக்காது. ஆனால் சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், பார்த்தீர்களா? அவர்கள் இல்லை, நான் அவர்களை முட்டாள்கள் என்று அழைக்க விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் அவர்களைப் போல செயல்படுகிறார்கள். அவர்கள் அதை போலவே நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் தேவன் இல்லை என்பது போன்று இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். நான் சபையை சேர்ந்தவன். அவையாவும் முழு காரியமும் வேதாகமும் ஒரு பெரிய கேலி பொருளாய் உள்ளது. அவர்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய சபை அறிந்திருக்கிறது. ஆம், சரியாக நேராக நரகத்திற்கே. அவர்களுடைய பாதையில் விஞ்ஞானம், கல்வி, வேதசாஸ்திர கருத்தரங்கள், மற்ற காரியங்கள், அவைகள் வீதியின் வழியாக கடந்து செல்கின்றன. பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த ஒரு காரியத்தின் பேரிலும் வெளிப்பாட்டை அளிக்க வாய்ப்பே இல்லை. வேதாகம கருத்தரங்கு அதை வெட்டிவிட்டது. பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்த வேண்டும். ஒரு வேதபாட கருத்தரங்கு அல்ல, பேராயர்களும் கண்காணிகளும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய தலைவர். காயின் அதை போன்ற ஒரு நபராய் இருந்தான். அவன் மிகவும் பக்தி உள்ளவனாய் இருந்தான். இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்க வேண்டியதெல்லாம் மார்க்கம் மாத்திரமே என்றால், அப்பொழுது தேவன் காயினை ஆக்கினைக்குட்படுத்தியதன் மூலம் அநீதி உள்ளவராயிருந்தான். ஏனென்றால் அவன் பக்தி உள்ளவனாயிருந்தான். அவன் ஆவேலை போலவே பக்தி உள்ளவனாகவும் உத்தமம் உள்ளவனாகவும் இருந்தான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவன் தேவனை நினைத்தான், அவன் தேவனை தொழுது கொண்டான். அவனுக்கு ஒரு சபை இருந்தது. அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவன் ஒரு பலி செலுத்தினான். அவன் ஜெபித்தான். அவன் ஆராதித்தான். ஆனால் அவன் புறக்கணிக்கப்பட்டான். எப்படி இருந்தாலும் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏசாவும் கூட பார்த்தீர்களா? மதம் பாருங்கள், அது சாத்தானின் வேலை. முழு காரியத்தையும் கொல்ல அல்ல, ஆனால் அதை மாசுபடுத்துவதே ஆகும். அவ்வளவுதான். அவன் முழு காரியத்தையும் கொல்ல போவதில்லை. ஓ, கம்யூனிஸ்டுகள் அல்ல, இல்லை இல்லை, ஆண்டி கிறிஸ்து கம்யூனிசம் அல்ல. வேதம் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அது வஞ்சிக்கும் என்று கூறியுள்ளது. இரும்பு திரையை கவனிக்காமல் ரத்தாம்பர நிறத்திரையை கவனியுங்கள். ஆனால் கவனியுங்கள், காயின் தொழுது கொள்ள வந்தான். ஆனால் அவன் அவனுக்குள் தவறான வித்தை, சர்பத்தின் வித்தை உடையவனாயிருந்தான். அவன் ஸ்திரீயின் வித்தாய் இருந்தபடியால் சர்பத்தின் சீற்றம் அவன் மேல் வீசி இருந்தது. அவன் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்திருந்தான், ஆனால் அவன் அதை செய்ய மறுத்துவிட்டான். அது உங்களுக்கு தெரியுமா? சாத்தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறான், ஆனால் அதை செய்ய மறுக்கிறான். கவனியுங்கள், தேவன் ஆபேலின் செய்தியை ரூபகாரப்படுத்துவதை அவன் கண்டிருந்தான். இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு நிமிடம் உங்களுடைய சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியை உபயோகிங்கள். ஆபேலின் சரியான செய்தி, அது சத்தியம் என்று தேவன் ரூபகாரப்படுத்தினார். இப்பொழுது நீங்கள் கிரகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆபேலின் செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. காயின் அதை கண்டான். தேவன் அந்த செய்தியை சரியாக உபகாரப்படுத்தி இருந்தார் என்பதை அறிந்திருந்தான். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவனுடைய பெருமை அதிலிருந்து அவனை தடுத்தது. அது உண்மை. அவனுடைய பெருமை அதை செய்வதிலிருந்து அவனை தடுத்தது. தேவன் செய்தியை உபகாரப்படுத்துவதை அவன் கண்டான். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை தாழ்த்துவது ஜனங்களுக்கு மிகவும் கடினமானதாக இப்பொழுது தோன்றுகிறது. அவர்கள் அதை செய்ய விரும்பவில்லை. அவர்கள் நிச்சயமாகவே சபையின் கோட்பாட்டிற்கு தங்களை தாழ்த்துவார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அல்ல. நீங்கள் இதை கண்டறிய வேண்டுமானால் நீங்கள் சென்று, நான் இங்கே வேதவாக்கியங்களை குறித்து வைத்துள்ளேன், அதைத்தான் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். ஆதியாகமம் 4:6-7 தேவன் காயினிடம், உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ ஏன் முழு கோபத்தோடு சுற்றி திரிகின்றாய்? உன்னை நிலைகுலைய செய்த ஒரு செய்தியை நீ இப்பொழுதுதான் கேட்டாய் என்றார். மேலும் பார், நீ ஏன் அதை செய்கிறாய்? நான் உங்களுடைய சபைக்குள் வராதபடியினால் உன் முகநாடி வேறுபட்டதோ? அப்படி இருக்க நீ ஏன் அதை செய்தாய் என்று கேட்டார். சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியை நீங்கள் உபயோகிக்கிறீர்களா? பார்த்தீர்களா? அல்லது ஏன் செய்யவில்லை? ஏன் நீ அந்த விதமாக காணப்படுகிறாய்? மேலும் நீ நன்றாக செய்தால் அங்கே போய் உன்னுடைய சகோதரன் செய்து கொண்டிருக்கிறது போல செய். நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் அதையே உனக்கு செய்வேன் என்றார். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவர், இப்பொழுது நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவிசுவாசத்தின் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்றார். இப்பொழுது அவர்கள் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்று கூறும்போது அது மிகவும் பரிபூர்ணமாக உபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டதை அவர்கள் காண்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 10 மற்றும் மல்கியா 4 கூறப்பட்டுள்ள இந்த எல்லா காரியங்களையும் தேவன் கடைசி நாட்களில் செய்வதாக வாக்களித்துள்ளார். அந்த காரியங்கள் யாவும் மிகவும் பரிபூர்ணமாக உபகாரப்படுத்தப்பட்டுள்ளன. சகோதரர்களே, காரியம் என்ன? என்ன கோளாறு? புரிகிறதா? நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவிசுவாசம், அது பாவம். ஒரே ஒரு பாவம் மாத்திரமே உண்டு, அது அவிசுவாசமாய் உள்ளது. அது உண்மை. நீங்கள் குடிக்கிறதாலும், புகைக்கிறதாலும், புகையிலேயே மெல்லுகிறதாலும், குட்டைக்கால் சட்டைகளை அணிகிறதாலும், நீங்கள் என்ன செய்தாலும் அதை செய்வதற்காக நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குட்படவில்லை. இல்லை, அது உங்களை குற்றப்படுத்துகிறது இல்லை. நீங்கள் விசுவாசிக்காததே அதற்கு காரணம். நீங்கள் விசுவாசித்திருந்தால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். பார்த்தீர்களா? ஒரு விசுவாசி அதை செய்கிறதில்லை. அவர் சிந்திக்கும் ஒரு மனிதனுடைய வடிகட்டி, பாருங்கள் பாருங்கள், அல்லது ஒரு சிந்திக்கும் பெண்ணின் வடிகட்டி, இரண்டில் ஒன்றை எடுத்துக் கொள்கிறார். சரி, ஆனால் நீங்கள் பாருங்கள், பாவம் வாசல் அருகே உள்ளது. இப்பொழுது அது காயிருக்கு என்ன செய்தது என்பதை கவனியுங்கள். அது இன்றைக்கும் அதையே செய்ய போகிறது. அது காயினை ஒரு மனப்பூர்வ பாவியாக போக செய்தது. அவன் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாமல் இருந்தான். ஒவ்வொரு நபரும் அதே விதமாக
இருப்பார்கள்.
ஆபேலின் செய்தி உண்மை என்று தேவனால் உபகாரப்படுத்தப்பட்டதை கண்ட பிறகு அவன் வேண்டுமென்றே கீழ்ப்படியாமற் போய் அதை செய்ய மறுத்து அப்பொழுதும் அதையே செய்தான். அதன் பின்னர் அவன் பிரிவினை கோட்டை கடந்தான். நீங்கள் கடக்கக்கூடிய ஒரு கோடு உண்டு, நீங்கள் அதை அறிவீர்கள். நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? இப்பொழுது ஊழியக்காரர்களே, இங்கேயும் வெளியேயும் தொலைபேசியில் இந்த ஒலிபரப்பு தேசம் முழுவதிலும் ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை உணர்கிறீர்களா? அது வேதவாக்கியமாய் இருக்கிறதை நீங்கள் காணும் போது நீங்கள் அதை செய்யாவிட்டால் தேவன் எப்பொழுதுமே அவர் ஓ நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவ்வாறே ஒவ்வொரு இஸ்ரவேலரும் இருந்தனர். அவர்கள் வனாந்திரத்தில் வாழ்ந்து பிள்ளைகளையும் பயிர்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து நித்தியமாக பிரிக்கப்பட்டிருந்தனர். இயேசு வண்ணமாய் கூறினார், ஓ ஆம், தேவன் உங்களை உடனே ஆசீர்வதிப்பார், ஆனால் நீங்கள் போய்விட்டீர்கள். நிச்சயமாக இப்பொழுது வேதம் அதைத்தான் கூறுகிறது, அதைத்தான் அவர் கூறினார். கவனியுங்கள், நீங்கள் பிரிக்கும் கோட்டை கடக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? காயின் அதை செய்தார். நாம் இங்கே ஒரு நிமிடம் திருப்புவோம். நான் எபிரேயர் 10:26 எடுத்து வைத்துள்ளேன். என்னால் அதை விரைவாக கண்டறிய முடியுமா என்று நாம் பார்ப்போம். எபிரேயர் 10:26 என்று நான் நினைக்கிறேன். நான் அதை இங்கே எழுதி வைத்துள்ளேன். ஒரு நிமிடம் நீங்கள் பொறுத்துக் கொண்டால் நாம் ஒரு நிமிடம் அதை வாசிப்போம். சரி, நாம் இங்கே இருக்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியின் இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அது தேவனுடைய பரிசுத்த வார்த்தை உரைக்கிறதாவதாகும். நாம் அதை கண்ட பிறகும் அதை கேட்ட பிறகும் நாம் மனப்பூர்வமாய் அவிசுவாசித்தால் அப்பொழுது நாம் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருப்போம். அதற்காக இனி ஒருபோது மன்னிப்பு இருக்காது. நீங்கள் எல்லையை கடந்து விட்டீர்கள். ஓ நீங்களோ தேவன் இன்னமும் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கூறலாம். ஓ ஆம், இஸ்ரவேலரை நினைவு கூறுங்கள். எல்லைக்கோடு தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை அளித்த போது அந்த பரிசுத்த தேசத்தில் அது பாலும் தேனும் ஓடுகிறதா இருந்தது. மோசே காலேபையும் யோசுவாவையும் வேவுக்காரர்களையும் அனுப்பிய போது தேசத்தை வேவு பார்த்து நிரூபிக்கப்பட்ட அத்தாட்சியை கொண்டு வந்தனர். அவர்கள் 10 பேரும் நம்மால் அதை செய்ய முடியாது, நம்மால் முடியவில்லை, அங்கே உள்ள கடினமான காரியத்தை பாருங்கள், நாம் மதவெறியர்களாய் இருப்போம், நாம் சண்டையிட இந்த சிறு காரியங்களை விடுவர்களாய் இருக்கிறோம், அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள், நம்மால் அதை செய்ய முடியாது, நம்மால் அதை செய்ய முடியாது என்றனர். யோசுவாவும் காலேபும் நாம் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றனர். மேலும் அவர்கள் திரும்பி சென்றனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது காதேஸ் பர்னேயாவில் நடந்தது. அவர்கள் திரும்பி வனாந்திரத்தில் அலைந்து திரிபவர்களானார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து நித்தியமாக இழக்கப்பட்டனர். இயேசு அவர்ணமாய் கூறினார், அந்த பிரிவினை கோட்டை கடக்க வேண்டாம். பாருங்கள், நீங்கள் நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யாவிட்டால் அது உங்களுக்கு பாவமாயிருக்கும். இஸ்ரவேலர் அதையே செய்தனர். மோசே ரூபகாரப்படுத்தப்பட்டதை அவர்கள் கண்ட பிறகு அதன் பின்னர் பிலேயாம் அவர்கள் மேல் அந்த விலையேறப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட வித்தின் மேல் தெளிக்க அனுமதித்தனர். போதகரே, நீங்கள் ஒருபோதும் இந்த வார்த்தைக்கு எதிராக ஒன்றையும் கூற வேண்டாம். பிலேயாமை பாருங்கள், அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் தேவனுடைய வித்து ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்டான். ஆனால் அவன் வாழ்ந்த தன்னுடைய சொந்த பெரிய ஸ்தாபனத்தின் கீழ் மோவாப் தேசத்தினுடாக அலைந்து திரிந்த ஒரு கூட்டத்தார் வருவதை கண்டு அவன் அதன் மேல் தெளித்து, சரி ஒரு நிமிடம் பொறுங்கள், நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், நாம் யாவரும் விசுவாசிகளாக இருக்கிறோம், ஏன் எங்களுடைய பிதாக்களும் உங்கள் பிதாக்களும் வந்து நாம் லோத்தின் பிள்ளைகள் அல்லவா, லோத் ஆபிரகாமின் மருமகன் அல்லவா, நாம் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்லவா, நாம் ஒருவரை ஒருவர் விவாகம் செய்து கொள்வோம் என்றான். இஸ்ரவேலர் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளைப் போல சாத்தான் அவள் மேல் தெளிக்க அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கூட இஸ்ரவேலருக்கு தெளித்தான். உண்மையான தீர்க்கதரிசி அவர்களோடு ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு இருந்தான். ஆனால் ஒரு அறிவாற்றல் கொண்ட அறிவின் கருத்தினால் அவன் அவைகளை தெளித்தான். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அது ஒருபோதும் மன்னிக்கப்படவில்லை. அந்த பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் பாதையில் கடமையின் பாதையில் விதைகள் அழுகின. சரியாக சபையில் கடமையின் பாதையில் தேவனை பின்பற்றி இருந்தும் அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்து அழுகி போயினர். மேலும் சாத்தான் அவர்கள் மீது அந்த அறிவார்ந்ததை கல்வி அறிவுசார் கருத்தாக்கத்தை தெளித்து, ஏன் நாம் எல்லோரும் ஒன்றே, நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிறான். நீங்கள் அப்படி இல்லை, ஆனால் அவன் அந்த கள்ள போதகரை அங்கே அவர்கள் மேல் அவரதை குறித்துக் கொண்டிருந்த அந்த அறிவாற்றல் கொண்ட கருத்தினால் தெளிக்க விட்டு விட்டான். உலக ஆலோசனை சங்கம் இப்பொழுது செய்வது போலவே பாருங்கள், அதே காரியம். ஏன் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இணைவோம். உங்களுடைய முழு ஸ்தாபன முறைமையும் பிசாசிரால் உண்டானது. அது வேதாகமத்தில் மிருகத்தின் முத்திரையாய் உள்ளது. கத்தருக்கு சித்தமானால் வெகு விரைவில் அதை குறித்த புத்தகத்தை வெளியிடுவேன். கவனியுங்கள், நோவாவின் காலத்தில் மிதக்கும்படி வார்த்தை பேழையாக கட்டப்பட்டதை கண்டன. இப்பொழுது நான் இங்கே ஒரு சிறு குறிப்பை கூறட்டும். வார்த்தையானது பூமியிலிருந்து ஆகாயத்திற்கு மறுரூபமாக்கப்படுவதற்காக ஒன்று சேர்க்கப்படுகிறது. காரியத்தின் அமைப்பை கண்டு அவர்களுடைய அறிவாற்றல் கொண்ட கருத்துக்களால் தீர்க்கதரிசியாகிய நோவாவை பார்த்து நகைத்தனர். அவன் முடிவு காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் என்ன செய்தது? அந்த அமைப்பு தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டு ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் உள்ளும் புறவுமாக கீழ் பூசப்பட்டிருந்தது. மழை பெய்த போது மதங்களின் அறிவுபூர்வமான கருத்துக்கள் யாவும் மறித்து போயின. பூமியின் மேல் தங்களுடைய சபைகளில் சரியாக அழுகி போனது. எல்லாவற்றுக்கும் மேலாக பேழை மிதந்தது. விஞ்ஞான ரீதியாக தெளிக்கப்பட்ட விதை நியாயத்தீர்ப்பில் அழுகி போனது. எப்படியாயினும் நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நம்முடைய சபையை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறோமா, அல்லது நாம் தேவனுடைய வார்த்தையை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறோமா? நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் எதில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஜனங்களை இதற்குள் திரும்பவும் கொண்டு செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த சபையாகிய ஏவாள், இந்த கடைசி நாட்களில் இந்த மகத்தான ஏவாள் இங்கு என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள்? சகோதரனே, நான் இப்பொழுது முடித்துவிடப் போகிறேன். ஏனென்றால் இது மிகவும் காலதாமதமாக கொண்டிருக்கிறது. எனக்கு இன்னும் 15 நிமிடங்கள் அவகாசம் கொடுங்கள். நான் என்னுடைய வேத வாக்கியங்களை இங்கே நிறுத்திக் கொள்கிறேன். ஆம், சரி, எனக்கு தெரியும். பாருங்கள், ஜனங்கள் அநேகமாக இங்கு வந்து இதை சுத்தப்படுத்த விரும்புகின்றனர். ஆனால் இதை முடித்து விடுவது எனக்கு கடினமாக இருப்பது போன்றே எனக்கு தோன்றுகிறது. நான் துரிதமாக முடித்து விடுவேன். சரி, பாருங்கள், மகத்தான விஞ்ஞான கல்வியறிவு இன்றைக்கு கலப்பிரமான ஏவாள் சபை என்று அழைக்கப்படுகிறாள். அவள் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள்? அவள் தேவனுடைய வார்த்தையை உயர்த்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறாளா? ஜனங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விதமாகவே செய்ய விடுகிறாளா? அவர்கள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை அல்லது தேவனுடைய வடிகட்டியை உபயோகித்துக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் தங்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். சபையானது தன்னுடைய ஒருங்குலைக்கப்பட்ட அறிவு திட்டத்தில் முழு இனமும் தேவனுடைய வார்த்தையை விஞ்ஞான ரீதியாக அறியாதிருக்க காரணமாய் உள்ளது. இப்பொழுது நான் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்வேன். நான் அவைகளை நீண்ட நேரம் கூறி முடிக்கப் போவதில்லை. விஞ்ஞான அறிவில்லாதவர்கள், தேவன் சரியாக இங்கே பூமியின் மேல் அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலம் அவர்கள் அதை புறக்கணித்து விட்டு விலகி செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விஞ்ஞான ரீதியாக அறியாதவர்கள், விஞ்ஞான அறிவில்லாதவர்கள். சகோதரன் வில்லியம் சிங்கே ஒரு துண்டு காகிதத்தில் எழுதினதை குறித்து அப்போது நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் பிற்பகல் முழுவதும் அதில் தரித்திருக்க முடியும் ஏதோ ஒன்று. ஆனால் நான் அதை பாராட்டுகிறேன். அது உண்மையாகவே அருமையானது. பார்த்தீர்களா? ஆனால் ஜனங்களோ வேண்டுமென்றே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு முழு சபை முறைமையையும் தேவனுக்கு விரோதமாக வேண்டுமென்றே செய்யும் பாவத்திற்குள் கொண்டு வந்துள்ளது. ஏன் சாதாரண நாகரிகம் அது சரி என்று உங்களுக்கு நிரூபிக்கும். சரி, ஒரு இச்சையான திரை தேவனுடைய வார்த்தைக்கு அவளுடைய கண்களை உண்டாக்கினது. அவள் தன்னை மீண்டும் நிர்வாணமாக காண்கிறாள். உங்களுக்கு தெரியும், தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்படும்படிக்கு இடத்தில் வந்து கண்களுக்கு கலிக்கம் வாங்கிக் கொள் என்றார். பாருங்கள், கலிக்கம் என்பது அவருடைய வார்த்தை. உங்களுக்கு தெரியும், அவர்கள் சரி, இந்த மனிதன் தன்னுடைய பட்டங்களை பெற 40 வருடங்கள் படித்திருக்கிறார். அவர் ஒரு PLD, DD மற்றும் இந்த எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்கிறார். அதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு மனிதன் தன்னைத்தான் வெறுக்க கடவன் என்றார். பவுல் அதையே செய்தான். நீங்களோ அதை பொருட்படுத்துகிறதில்லை என்று கூறலாம். சரி, அப்படியானால் பவுல் ஏன் அதை பின்பற்றினான்? அவன், நான் உங்களிடத்தில் ஒருபோது மனுஷஞானத்தின் வசீகரிக்கும் வார்த்தைகளை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை அதன் மேல் கட்டுவீர்கள். ஆனால் நான் பரிசுத்தாவியின் வல்லமையோடும் வெளிப்படுத்தலோடும் உங்களிடையே வருகிறேன். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்குமே என்று ஒரு ஞானத்தின் வெளிப்படுத்தலின் மேல் அல்ல என்று கூறினான். ஜனங்கள் தங்களுடைய பொதுவான நாகரிகத்தையும் அடக்கத்தையும் இழந்து விட்டதாகவே தென்படுகிறது. அவர்கள் முன்பு போல இப்பொழுது இல்லை. முன்பெல்லாம் தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும் போது ஜனங்கள் நடுங்கினர். ஆம், அவர்கள் நிச்சயமாகவே நடுங்கினர். ஜனங்கள் பயந்தபடியினால் அவர்கள் ஆட்டங்கண்டனர். ஆனால் இப்பொழுது அவர்கள் அதை குறித்து தங்களுடைய எல்லா பயத்தையும் இழந்து விட்டனர். அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. சாலமோன் தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கூறினான். அதுதான் அதன் துவக்கம். ஆனால் தீர்க்கதரிசியால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று பேச முடியும். சிறங்கள் முட்டாள்தனம் என்கின்றனர். பாருங்கள், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. அது அவர்கள் ஏன், நாங்கள் புத்திசாலிகள், நாம் அறிவாற்றல் கொண்டவர்கள், நாம் அந்த விதமான காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நாங்கள் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் என்கின்றனர். தேவ தூதர் மிதிக்க பயப்படுகிற இடத்திலே மூடர் ஆணி அடிக்கப்பட்ட காலணிகளை அணிந்து நடப்பார்கள் என்ற ஒரு பண்டைய பழமொழியும் கூட உண்டு. நிச்சயமாக இப்பொழுது மறுரூபமாகுதல் என்றால் என்ன? விரைவாக நாம் எப்படி அதை பெற்றுக் கொள்கிறோம்? மறுரூபமானது என்ன செய்கிறது? தேவன் தம்முடைய வார்த்தையாகிய ஆவியினால் அதை செய்கிறார். அவர் மறுரூபமாக்குகிறார். அவர் தம்முடைய வித்தை நட்டு அதன் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். அது உற்பத்தியை பிறப்பிக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் விதை வார்த்தையை அதனுடைய விதமான ரூபகாரப்படுத்தும்படி மறுரூபமாக்குகிறார். நீங்கள் எந்த விதமான ஒரு வித்தா இருக்கிறீர்கள், அது உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. உங்களால் அதை மறைக்க முடியாது. நீங்கள் உட்புறத்தில் என்னவா இருந்தாலும் அது வெளியேயும் காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் அதிலிருந்து விலகி இருக்க முடியாது. அந்த மரத்தை அது என்னவாக இருக்கிறதோ அதை தவிர வேறொன்றையும் உங்களால் உருவாக்க முடியாது. பாருங்கள், அது அந்த விதமாகத்தான் இருக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய உட்புறத்தில் உள்ள விதைகளை மறுரூபமாக்குகிறார். அது எந்த விதமான ஒரு விதையா இருந்தாலும் கவலை வேண்டியதில்லை. அது அதை மறுவமாக்கும். அது பொல்லாதா இருந்தால் அது தீமையே பிறப்பிக்கும். அது ஒரு மாய்மாலக்காரனா இருந்தால் அது ஒரு மாய்மாலக்காரனை பிறப்பிக்கும். அது ஒரு அசலான தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால் அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியினூடாக ஒரு அசலான தேவனுடைய குமாரனை அல்லது குமாரத்தை பிறப்பிக்கும். வித்து தோன்றும் போது அது அதன் மூலமாக வருகிறது. அது ஒரு தேவனுடைய குமாரனையும் குமாரத்தையும் பிறப்பிக்கிறது. ஒரு நாள் உலகம் குழப்பமான இருளில் கிடந்த போது தேவன் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்றால் நாம் இன்னும் சிறிது நேரம் மட்டுமே பேசப் போகிறோம். பாருங்கள், ஒரு நாள் உலகம் மீண்டும் எல்லா விதமான மார்க்கங்களையும் கொண்டிருந்த போது, கைகளை கழுவுதல், பானைகள், வித்தியாசமான அங்கிகள் மற்றும் பொன்னாடைகளை அணிந்து கொண்டிருந்தன. அது முழு குழப்பத்தின் மத்தியில் கிடந்தது. தேவனுடைய அசலான இஸ்ரவேலர் தேவனுடைய பிரமாணங்களில் இருந்தும் நியமங்களில் இருந்தும் மிகவும் தாறுமாறாக்கப்பட்டிருந்தனர். இயேசு, நீங்கள் உங்களுடைய பாரம்பரியங்களினாலும் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் என்றார். அவர்களை நோக்கி பாருங்கள், அவர்கள் அவர்களை பரிசுத்த ஆசாரியர்கள் என்று அழைக்கிறார்கள். இயேசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவருடைய கிரியைகளை நீங்களும் செய்கிறீர்கள் என்றார். பாருங்கள், சரியாக அதைத்தான் அவர் கூறினார். இப்பொழுது உலகம் அந்த விதமான ஒரு குழப்பத்தில் இருந்த போது முன்குறிக்கப்பட்டிருந்த ஒரு வித்தின் மேல் தேவனுடைய ஆவி மீண்டும் அசைவாடினது. அவர் ஏசாயா 9:6 உள்ள வாக்கு தத்தத்தை மறுவப்படுத்தி அவர் தேவன் அந்த குழப்பமான நேரத்திலிருந்து காப்பாற்ற மானிட சரீரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டார். மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட போது இதோ தேவன் வருகிறார். தீர்க்கதரிசி அதை முன்கூட்டி காண்கிறதன் மூலம் இப்பொழுது வார்த்தை நினைவில் கொள்ளுங்கள். அதை முன்கண்ட தீர்க்கதரிசி இந்த கடைசி நாட்களில் சாத்தானை கண்ட அதே தீர்க்கதரிசி. பாருங்கள், இந்த கல்வி திட்டத்தை குறித்தும் அவன் கொண்டுள்ள காரியங்கள் மார்க்க திட்டம் போன்றவைகளை குறித்தும் அதே தீர்க்கதரிசி ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என்று அழைக்கப்படும், அவருடைய ஆளுகைக்கு முடிவே இராது. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. ஆவியானவர் அந்த வார்த்தையின் மேல் அசைவாடி அது ஒரு கன்னிகையின் கர்ப்பத்தில் உருவானது. ஆமென். ஒரு குமாரன் பிறக்கிறார், சிருஷ்டிக்கப்பட்டதல்ல, பிறக்கிறார். சாத்தான் அதை தெளிக்க முயற்சி செய்து மீண்டும் முயற்சித்தான். அவன் அவரை மேலே கொண்டு சென்று, நீ என்னவா இருக்கிறீர் என்று கூறுகிறீர்களோ, அப்படி நீர் இருந்தால் அப்பொழுது எனக்காக இந்த சுகமளித்தலில் சிலவற்றை செய்யும். நீர் அதை எப்படி செய்ய முடியும் என்பதை எனக்கு காண்பியும். இதை அப்பம், இந்த கக்களை அப்பமாக மாற்றும், நீர் குதிப்பதை நாங்கள் காணட்டும், ஏனென்றால் நீர் அதை செய்வீர் என்று வேதம் கூறுகிறது என்றான். இன்றைக்கும் அது சம்பந்தமான பிசாசுகள் அதையே கூறுவதை நீங்கள் காண்கிறீர்களா? தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒன்று இருக்குமானால் எங்கே சகோதரன் இன்னார் இன்னார் படுத்து கிடக்கிறார், நீங்கள் அவரை சுகப்படுத்துவதை நாங்கள் காணட்டும். அதே பிசாசு இயேசுவின் சிலுவை அண்டை நின்று, நீர் தேவனுடைய குமாரனையானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்றார். அவர் தேவனுடைய குமாரன் என்று வார்த்தை கூறியுள்ளது. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை ஆவியானவர் நிரூபித்தார். ஏசாயா 9:6 நிறைவேற்றப்பட்டது. அன்றொரு இரவு ஒலிபரப்பில் உங்களில் அநேகர் ஏறக்குறைய 60 மேற்பட்ட வேதவாக்கியங்களை நாங்கள் எப்படியாக கொடுக்க கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது அவராய் இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது என்பதை நிரூபிப்பதை குறித்ததே ஆகும். ஓ சாத்தான் மீண்டும் முயற்சித்து எல்லாவற்றையும் செய்தான். ஒரு இரவு ஒரு கப்பலின் பின்பக்கத்தில் படுத்துக் கொண்டு அவர் நித்திரையடைந்ததை கண்டார். அவன், நான் இப்பொழுதே அவரை அழித்து விடுவேன் என்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவர் தவறான காரியத்தை செய்யும்படி அவரை சோதிக்க முயன்றான். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஏன்? அவர் முன்குறிக்கப்படுதலின் விரட்டும் மருந்தினால் தெளிக்கப்பட்டிருந்தார். அவர்கள் வஞ்சிக்கப்பட முடியாது. இல்லை, இல்லை, அவர் இங்கே இருப்பார் என்று வார்த்தை கூறியுள்ளது. எந்த பிசாசும் அவரை தொலைபடுத்த போவதில்லை. அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முன்குறிக்கப்பட்டிருக்கிற வேறெந்த தேவனுடைய குமாரனும் இல்லை. அவர் ஒரு தடுப்பு மருந்தினால் தெளிக்கப்படுகிறார். சாத்தானின் விஷம் ஸ்தாபன வேத பண்டிதர்கள் அவரை தொடுவது கூட இல்லை. அவர் தொடர்ந்து அசைவாடுகிறார். ஒன்றுமே அவரை தொல்லைப்படுத்த போவதில்லை. பாருங்கள், அது அவர் மேல் எந்த விளைவையும் கொண்டிருக்கவில்லை. சரி, நான் உண்மை பூமி முழுவதற்கும் பேராயராக ஆக்குவேன். நான் அதை ஆளுகை செய்ய வேண்டும். நீ என்னை ஆராதிப்பாயானால், என் குழுவில் வந்து சேர்ந்து கொள்வாயானால், நான் உண்மை அதிபதியாக்குவேன். நான் கீழே இறங்கி உண்மை மேலே ஏற்றட்டும் என்றான். அவர் சாத்தானே அப்பாலே போ, வார்த்தையாகிய தேவனை தொழுது கொண்டு அவரை மாத்திரமே சேவிப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதன் பின்னர் ஒரு நாள் இந்த மகத்தான நபரின் பேரில் நான் அங்கு சிறிது நேரம் தரித்திருக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் மீண்டும் அவர் மேல் அசைவாடினார். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து தீர்க்கதரிசியின் மூலமாக வந்த சில வார்த்தைகள் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்தன. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆவியானவர் அவர் மேல் அசைவாடி அவரை வழிநடத்தி அவரை கல்வாரியின் சிலுவையண்டை அனுப்பினார். அங்கே அவர் மரித்தார். பூமியின் மேலிருந்த முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்து அனைத்திற்கும், வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும்படிக்கு அவருடைய மரணத்தில் அவரை குறித்து உரைக்கப்பட்ட யாவும் நிறைவேற்றப்பட்டன. அவர் அதை செய்வதற்கான வழியை கொண்டு வந்தார். இங்கே வித்து உள்ளது. ஆவியானவர் ஜீவனை கொண்டு வருகிறார். தேவனுடைய குமாரரும் குமாரத்தியுமாக இந்த இரண்ட குழப்பத்தில் உலகத்திலிருந்து தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற்றப்படுகின்றனர். முன்குறித்தல் என்ற அந்த வார்த்தையில் இடராதீர்கள். நீங்கள் இடறுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் கவனியுங்கள், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றாகும். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் எபேசியர் 1:5 வாசியுங்கள். அவர் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்தராக முன்குறித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா? ஒரு நிமிடத்தில், இன்னும் ஒரு நிமிடத்தில் உங்கள் சிந்தையிலிருந்து இதை போக்கிவிட நான் அதை அப்படியே கூறட்டும். பாருங்கள், ஆதியில் நீங்கள் உங்களுடைய தகப்பனுக்குள் ஒரு விதையான உயிரணுவாய் இருந்தது போலவே நீங்கள் ஒவ்வொருவரும் அதை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய பெரிய பாட்டனாரின் பெரிய பாட்டனாரிலும் கூட இருந்தீர்கள். நீங்கள் அதை அறிவீர்களா? எபிரேயர் நிருபத்தை வாசித்து பாருங்கள். அங்கே லேவி ஆபிரகாமின் அறையில் இருந்த போது அவன் தசமபாகம் செலுத்தினான் என்று நாம் கண்டறிகிறோம். அதற்கு 4 தலைமுறைகள் பின்னாக இருந்தன. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகத்தை செலுத்தின போது அது அவனுக்கு கீழே உள்ள அவருடைய கொள்ளு பேரனுக்குமாய் இருந்தது. அப்பொழுது அவன் ஆபிரகாமின் அறையில் இருந்தான். அங்குதான் காரியம். பார்த்தீர்களா? நீர் உம்முடைய தகப்பனின் அறையில் இருந்து, ஆனால் நீங்கள் ஒரு மாம்ச சரத்துக்குள்ளாக மறுவப்படும் வரை உங்களுடைய தகப்பன் உங்களோடு எந்த ஐக்கியத்தையும் கொண்டிருக்க முடியாது. என் மகன் எனக்குள் இருந்தான். எனக்கு ஒரு குமாரன் தேவையாயிருந்தது. ஆனால் அப்பொழுது அவன் எனக்குள் இருந்தான். பார்க்கிறீர்களா? அப்பொழுது அவன் எனக்குள் இருந்தான். ஆனால் விவாகத்தின் மூலமாக அவன் என்னை போன்ற ஒரு மனிதனாக மறுவப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் அவன் என்னை போலானான். நீங்கள் உங்களுடைய பெற்றோரை போல் ஆகிவிடுகிறீர்கள். பாருங்கள், ஏனென்றால் அது துவக்கத்தில் உங்களுக்குள் இருந்தது. இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரர்களாய் இருந்தால் அவருடைய தன்மைகள், நீங்கள் உங்களுடைய தகப்பனின் தன்மையாய் இருக்கிறீர்களே அன்றி உங்களுடைய தாயின் தன்மை அல்ல. உன்னுடைய தந்தை விந்தனு தகப்பனுக்குள் இருக்கிறது. பார்த்தீர்களா? இப்பொழுது உங்களுடைய தாய் உங்களை பிறப்பிக்கும் ஒரு அடைகாக்கும் கருவியாய் இருந்தது. உங்களுடைய தகப்பனின் வித்தை சுமந்து செல்கிறாள். பார்த்தீர்களா? மாம்சத்தில் பூமியானது கூட தேவனுடைய வித்தை சுமக்கும் அடைகாக்கும் கருவியாகவும் உள்ளது. பாருங்கள், சரியாக உலகமானது, உலகம் எவ்வளவு மகத்தானது என்று அல்ல, அதை உண்டாக்கிற தேவன் எவ்வளவு மகத்தானவராய் இருக்கிறார் என்பதே ஆகும். பார்த்தீர்களா? இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஒரு குமாரனும் குமாரத்தியுமானால், அப்பொழுது நீங்கள் ஆதியிலே தேவனுக்குள் இருந்தீர்கள். நீங்கள் அவருடைய தன்மையாய் இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் அங்கிருக்கவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டீர்கள், அல்லது ஒருபோதும் இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இங்குள்ள இந்த மனிதரின் மகனையோ அல்லது அங்குள்ள அந்த மனிதரின் மகனையோ என் அறையிலிருந்து என்னால் சுமக்க முடியாது. என் சொந்த மகன்களை மட்டுமே என்னால் சுமக்க முடியும். அவர்கள் என்னுடைய சாயலை தரித்திருப்பார்கள். அல்லேலூயா! நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? ஆதியிலே குமாரரும் குமாரத்திகளும் தேவனுக்குள் இருந்தனர். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். பாருங்கள், ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு, அது தேவன். அது மாத்திரமே நித்தியமானதாய் உள்ளது. தேவன் மாத்திரமே ஆகும். அப்படியானால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் உங்களுக்குள் எப்பொழுதுமே அந்த ஜீவன் இருந்து கொண்டிருக்க, ஒரு உலகம் உண்டாவதற்கு முன்பே நீங்கள் தேவனுடைய அறையில் இருந்தீர்கள். வார்த்தை தாமே, இயேசுதாமே வார்த்தை என்று அழைக்கப்பட்ட போது பரிசுத்த யோவான் ஒன்றில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகிய நமக்கு மத்தியிலே வாசமடைந்தார் என்று கூறியுள்ளது. அப்படியானால் நீங்கள் இயேசுவின் அறையில் இருந்தீர்கள், அவரோடு கல்வாரிக்கு சென்றீர்கள், நீங்கள் அவரோடு மரித்தீர்கள், நீங்கள் அவரோடு உயிரோடு எழுந்தீர்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருந்து அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு அவருக்குள் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு மரித்து அவரோடு உயிரோடு எழுந்தோம் நிச்சயமாக. இப்பொழுது அப்படியானால் இப்பொழுது நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ளலாம். அப்பொழுது உங்களால் ஐக்கியம் கொள்ள முடியாது இருந்தது, ஏனென்றால் நீங்கள் அவருக்குள் ஒரு வார்த்தையாய் ஒரு வித்தாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அவர் உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ள அவர் விரும்புகிறார். அதன் பின்னர் அவர் இறங்கி வந்து அவர் உங்களோடு பரிபூர்ண ஐக்கியம் கொள்ளும்படியாக மாம்சமானார். பரிபூர்ண ஐக்கியத்தை பார்த்தீர்களா? ஓ என்ன அவைகள் ஆழமான தேவனுடைய ரகசியங்கள், எவ்வளவு அற்புதமானது பாருங்கள். தேவனால் ஆவியில் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. எனவே தேவன் நம்மோடு மனிதனானார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட தேவனாகவே இருந்தார், ஏனென்றால் அவர் ஒரு குமாரனாக இருந்தார், ஏனென்றால் அவர் பிறப்பிக்கப்பட்டார். ஆனால் அது அவர் ஜீவிப்பதற்கான ஒரு கூடாரமாகவே இருந்தது. ஒருவனும் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் பிதாவின் ஒரே பேரானவர் அவரை வெளிப்படுத்தினார். நீங்கள் அவரை தொடும்படியாக இறங்கி வந்து தேவன் தாமே ஒரு வீட்டை ஜீவிப்பதற்கான ஒரு சரணத்தை கட்டினார். 1 தீமோத்தேயு 3:16 அன்றையும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. ஏனென்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவத்தூர்களால் காணப்பட்டு விசுவாசிக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பார்த்தீர்களா? இப்பொழுது அவர் நீங்கள் மாம்சமாய் இருக்கிறீர்கள், அவர் மாம்சமானார். அப்படியானால் உங்களால் இப்பொழுது ஐக்கியம் கொள்ள முடியும், ஏனென்றால் அவர் தேவனுடைய அன்பின் தன்மையாயிருந்தார். தேவன் அன்பாய் இருக்கிறார், அசரியா? இயேசு தேவனுடைய அன்பின் தன்மையாயிருந்தார். அன்பின் தன்மை வெளிப்பட்ட போது அது தேவனாகவே இருந்தது. அவருக்குள் இருந்து கொண்டிருக்கிற எல்லா தன்மைகளும் பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்று அவரண்டை வருகின்றன. நிச்சயமாகவே அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் அங்கு இருக்க மாட்டீர்கள், அவ்வளவுதான் நிச்சயமாக. இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையின் ஐஸ்வர்யங்களின் மூலமாக ஐக்கியம் கொள்ள முடியும். அதில் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் வார்த்தையின் பாகமாக இருக்கிறீர்கள், ஏனென்றால் அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். இப்பொழுது நீங்கள் வார்த்தையாய் இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? நான் இன்றிரவு அல்லது ஞாயிறு அல்லது இந்நாட்களில் ஒன்றில் வார்த்தை என்னவாய் இருக்கிறது என்பதை குறித்து பாருங்கள், நான் பிரசங்கிக்க போகிறேன். இப்பொழுது நீங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். கவனியுங்கள், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு. என் மூதாதையரின் பேரில் நான் பெருமை பாராட்ட முடியாது, முடியாது. நான் ஒரு மோசமான குழப்பத்தினூடாகவே வருகிறேன். என்னுடைய தந்தை ஒரு அயர்லாந்துக்காரர், என்னுடைய தாயார் ஒரு சிகப்பிந்தியர், பாதி இந்தியர். அவளுடைய தாயார் ஒரு இந்தியர், ஒரு ஓய்வூதியம் பெற்று வந்தவர். இப்பொழுது அவர்கள் எல்லோருமே குடிகாரர்கள். அவர்கள் எல்லோருமே தங்களுடைய கணத்திலிருந்தே சண்டையிட்டு துப்பாக்கியால் சுடுபவர்கள் போன்றவர்களாய் மறித்தார்கள். அதை குறித்து நான் பெருமை எடுத்துக் கொள்ள முடியாது, ஏனென்றால் என்னுடைய மூதாதையரும் என்னுடைய வம்ச விருட்சமும் பயங்கரமானவை. ஆனால் சகோதரனே, ஒரு காரியத்தின் பேரில் நான் பெருமை எடுத்துக் கொள்ள முடியும். என்னை மீட்டுள்ள என் கர்த்தராகிய இயேசுவின் பேரில் என்னால் பெருமை பாராட்ட முடியும். அவருடைய மர்வமாக்கும் வல்லமையினால் முன்குறித்தலின் மூலம் ஒரு விதையை நட்டார், நான் அதை கண்டேன். இப்பொழுது நான் யாருடைய மகன்? ஆம், என்னால் அவர் பேரில் பெருமையாக பேச முடியும். நான் என்னுடைய ஜீவியத்தின் 33 ஆண்டுகளையும் அவர் பேரில் பெருமையாக செலவழித்திருக்கிறேன். அவர் இன்னும் 33 ஆண்டுகள் என்னை காப்பாற்றுவாரேயானால் நான் அவரை குறித்து இன்னும் அதிகமாக தற்பெருமையாக பேச முயற்சிப்பேன். பார்த்தீர்களா? என் மூதாதையரின் பேரில் நான் பெருமையாக கூற முடியும். அல்லேலூயா! அவர் என்னை மீட்டு ஜீவனின் விதையை இங்கு நட்டார். இந்த வார்த்தையை நான் நோக்கி பார்க்கும்படி செய்து அவருடைய ஆவியை அனுப்பி, இதோ அது உள்ளது, இதை பேசு, அது சம்பவிக்கும், அதை செய் என்றார். ஓ என்னே, என்னால் அவர் பேரில் பெருமையாக பேச முடியும். அவர் அதை எப்படி செய்தார்? திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு கழுவுதல் மூலமாக. தீட்டு கழிக்கும் ஜலம், நாம் அதை விளக்கி கூறினால் நலமாயிருக்கும். உண்மையான முன்குறிக்கப்பட்ட விசுவாசிகள் வார்த்தையோடு தரித்திருப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் அந்த வார்த்தையின் பாகமாயிருக்கிறார்கள். ஓ அலைந்து திரியும் நட்சத்திரங்களே, நீங்கள் எவ்வளவு காலம் அலைந்து திரிவீர்கள்? மெத்தோடிஸ்டுகளே, பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, வெளியாட்களாகி நீங்கள் யாராயிருந்தாலும் சபையிலிருந்து சபைக்கு, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும், தொலைக்காட்சியிலிருந்து தொலைக்காட்சிக்கும், உலகத்திலிருந்து உலகத்திற்கும் அலைந்து திரியும் நட்சத்திரங்களே, நீங்கள் ஏன் வரக்கூடாது? அவர் உங்களோடு ஐக்கியம் கொள்ள வாஞ்சிக்கிறார். அவர் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய சிந்தையின் புதுப்பித்தலின் மூலம் உங்களை மறுரூபாக்க விரும்புகிறார். சபைக்கோ அல்லது ஸ்தாபனத்திற்கோ அல்ல, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு. அந்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். புரிகிறதா? நீங்கள் இந்த உருகுலைந்த மார்க்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படிக்கு அவர் தம்முடைய மறுரூபாக்கும் வல்லமையை அனுப்பியிருக்கிறார். நாம் இந்த உருகுலைந்த குழப்பத்தில் இருக்கிறோம். நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உருகுலைந்த மத சம்பந்தமான அறியாமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர தேவன் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட தம்முடைய மறுமாக்குகிற வல்லமையை அனுப்பியிருக்கிறார். நிர்வாணமாயும் திருடராயும் பரிதபிக்கப்படத்தக்கவராயிருந்தும் அதை அறியாதவர்களாயிருக்கிறார்கள். நண்பர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். தேவன் தம்முடைய மறுமாக்கும் வல்லமையை தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அனுப்பி சாராள் மற்றும் ஆபிரகாமின் முழு சரத்தையும் மாற்றினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு வயோதிக மனிதனையும் ஒரு வயோதிக ஸ்திரீயையும் மறுமாக்கினார். ஏனென்றால் அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணினார். தேவன் செய்வதாக வாக்கு பண்ணுகிறதை அவர் செய்வார். ஒன்றுமில்லை, எந்த காரியமும் எந்த ஒரு தாறுமாறாக்கப்பட்ட காரியத்தையும் தேவனால் அதனோடு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார். அவர் தம்முடைய ஆவியை அனுப்புவார். கர்த்தராகிய நானதை நட்டேன், என் கைகளில் இருந்து அதை யாரும் பறித்துக் கொள்ளாதபடிக்கு நான் அதற்கு இரவும் பகலும் தண்ணீர் பாய்ச்சுவேன் என்றார். வேதம் அதை கூறுகிறது. ஓ அலைந்து திரிகிற நட்சத்திரங்களே, உங்களுடைய இதயத்தில் வாஞ்சையோடு உள்ள நீங்கள் அதை பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இந்த காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏதோ ஒன்று உங்களை அங்கு கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் அந்த சபைகளிலும் அரங்கங்களிலும் நீங்கள் உள்ளேயும் தேசம் முழுவதிலும் உள்ள காரியங்களிலும் இருக்க மாட்டீர்கள். யாரோ ஒருவர் உங்களிடம் பேசினார், அதற்கு மேல் செல்ல வேண்டாம். வார்த்தையை கொண்டு தண்ணீர் கழுவுதல் உள்ளது, அது உங்களை பனியை போல் வெண்மையாக்கும். ஓ தேவனுடைய புத்திரர்களே, கவனியுங்கள். அந்த உருவலைத்தலில் தரித்திருக்க வேண்டாம், அதிலிருந்து வெளியே பாருங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதற்கு முரணான எதையுமே அவன், நீங்களோ நான் எப்படி என்னுடைய ஜீவியத்திற்கு சம்பாதிக்க முடியும், நான் எப்படி இதை செய்ய முடியும், அது தேவனுடைய வேலை, நான் எப்படி இருக்க முடியும், என்னுடைய கூட்டாளிகள் அதை புறக்கணித்து விடுவார்கள் என்கிறீர்கள். தேவன் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் புருஷனையும் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டுவிடுகிறவனுக்கு நான் அவர்களுக்கு வீடுகளையும் குடும்பங்களையும் கொடுப்பேன். நான் அவர்களுக்கு தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் கொடுப்பேன். இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றார். நண்பனே, அது ஒரு வாக்குத்தத்தம். அது தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். தேவன் அளித்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுகிறது. தேவனுடைய ஒவ்வொரு வித்தும் ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. மேலும் சகோதரியே, அந்த முடியை குட்டையாக வெட்டிக் கொள்வதை நிறுத்துங்கள். ஏனென்றால் அது தேவனுக்கு முன்பாக ஒரு மாறுபாடான காரியம். அந்த ஆடைகளை அணிவதை விட்டுவிடுங்கள், அது அவருக்கு ஒரு அருவறுப்பாயிற்று. சகோதரர்களாகிய நீங்கள், மனிதர்களே, நீங்கள் இந்த ஸ்தாபனங்களுக்கு உபகாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவிகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அனுமதிக்கிறீர்கள், அது கிறிஸ்தவர்களுக்கு பொருத்தமற்றது. வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது வளரும், அது வளர வேண்டும். தேவனுடைய மறுமாக்கும் வல்லமை முதலாவதாக அதை வளரச் செய்தது. அவர் தம்முடைய பாதையில் இப்பொழுது அதை மீண்டும் வளரச் செய்கிறார். அவர் இருந்த இடத்திற்கு மீண்டும் செல்கிறார். ஏனோக்கு தேவனுடைய மறுபடுத்தும் வல்லமையினால் மரணத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் எதற்காக அதை செய்தார்? வரப்போகும் எடுத்துக் கொள்ளப்படுதல் சபைக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. ஆம், எலியாவும் அவ்வாறே இருந்தான். இயேசுவின் சரீரம் மரித்த பிறகு உயிர்ப்பிக்கப்பட்டது. கல்லறையில் இயேசுவின் சரீரம் தேவனுடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஒரு மரித்த குளிர்ந்த சொருபத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த மகிமைப்படுத்தப்பட்ட தேவனுடைய குமாரனாக மறுமாக்கப்பட்டார். ஏனென்றால் தீர்க்கதரிசி சங்கீதம் 16:10, நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால், 16:10, அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன், என் பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர் என்றான். ஓ தேவனே, அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை ஆயிற்று. நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்ல விரும்பினால் அதை உங்கள் இருதயத்தில் நடுங்கள். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பினால் இந்த வார்த்தையை வையுங்கள். அது எசேக்கியேல் என்று நான் நினைக்கிறேன். தேவன் அந்த புஸ்தக சுருளை எடுத்து அதை புசி என்றார். தீர்க்கதரிசியும் வார்த்தையும் ஒரே மாதிரியாக மாற வேண்டும். அங்கே உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய மூலவித்தாய் உள்ளது. கல்வி அறிவு பெற்ற ஒரு வேத பண்டிதர் அதை உங்களிடத்தில் இருந்து வெளியேற்ற முயற்சிக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அவன் உங்களுக்கு மாம்ச பிரகாரமான விஞ்ஞானத்தையும் அறிவையும் கல்வியையும் தெளிக்க அனுமதிக்க வேண்டாம். தேவனை விசுவாசியுங்கள். ஆபிரகாம் தன்னுடைய நாளின் விஞ்ஞான ஆராய்ச்சியை எடுத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு குழந்தை பிறக்க மிகவும் வயதாகிவிட்டது, நான் அதிக தூரம் சென்று விட்டேன், நான் இதை அதை அல்லது மற்றதை செய்திருக்கிறேன் என்று கூறவில்லை. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முரணான எந்த காரியத்தையும் அது இல்லாதது போல் அழைத்தான். அவன் அவிசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல், ஆனால் பலமுள்ளவனாய் தேவனுக்கு துதி செலுத்துகிறவனாய் இருந்தான். தேவன் வாக்குத்தம் செய்திருந்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஓ இந்த பூமியின் படரும் கொடியினால் உருகுலைக்கப்பட்ட அலையும் குமாரர்களே, அலைந்து திரிகிற சகோதரிகளே, அதாவது இந்த உலகத்தின் ஸ்தானங்களும் நாகரிகங்களும் உங்களை கவர்ந்துள்ளன. மேலும் அருமையான சகோதரியே, நீங்கள் என்னை ஒரு பைத்தியக்கார கிழவன் என்று கருதலாம். ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அன்றொரு இரவு பிளாரன்ஸ் சகாரியன் சந்தித்ததை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் அறிந்துள்ளபடி அவளும் கூட இந்த இடத்தில் இந்த அறையில் அமர்ந்திருந்தாள். நீங்கள் அதை சந்திக்கும் போது நீங்கள் அதை கண்டறியலாம், அது நான் அல்ல. ஆனால் இந்த வார்த்தை சரியானது. அந்த முடிதிருத்தும் கடைகளில் இருந்தும் அந்த நாகரிக கடைகளில் இருந்தும் வெளியே இருங்கள். அந்த காரியங்களில் இருந்து விலகி இருங்கள். இது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் அவர்களுக்கு மகத்தான காரியங்களை போதிக்க கூடாது என்று கேட்கலாம். உங்களுடைய மொழியின் முதல் எழுத்துடன் துவங்குங்கள், அதன் பின்னர் நாம் இயற்கணிதத்திற்கு வருவோம். பார்த்தீர்களா? அப்படியே கற்றுக்கொள்ள துவங்குங்கள். இது உங்களுடைய புத்தியுள்ள ஆராதனையாய் உள்ளது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்களுடைய புத்தியுள்ள ஆராதனையை செய்யுங்கள், மற்ற காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். பாருங்கள், நீங்கள் சுயமாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்களை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆடைகளை காய்ந்து கொண்டு இங்கே வெளியே சென்று அந்த விதமாக நடந்து கொள்வது. வேதம் அதை கடிந்துரைக்கிற போது அது புத்தியற்ற செயல் அல்லவா? அது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் முரணாக இருக்கும் போது இந்த வேத பாட கருத்தரங்கள் மற்றும் அதை போன்ற காரியங்கள் யாவற்றையும் இங்கே இந்த எல்லா காரியத்திலும் இன்றைக்கு நாம் கொண்டுள்ள அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டிற்குள்ளாக ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது புத்தியற்ற செயல் அல்லவா? ஏசாயாவின் உதடுகள், அவன் அசுத்த உதடுகளுடைய ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தான். அவன் கர்த்தாவே, நான் அசுத்தமான உதடுகளை உடையவனாய் இருக்கிறேன், நான் அசுத்தமான ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், நான் தேவனை கண்டிருக்கிறபடியால் எனக்கு ஐயோ என்று கூறினான். அப்பொழுது ஒரு தூதன் இறங்கி வந்து தேவனுடைய வழிபீடத்தில் இருந்த அக்கினியை, பரிசுத்த அக்கினியை எடுத்து அவனுடைய உதடுகளை மருவமாக்கினான். ஒரு அலைந்து திரிகிற மனிதனின் உதடுகளில் இருந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக ஒரு தீர்க்கதரிசியின் உதடுகளில் இருந்து தேவனுடைய மருவப்படுத்தும் வல்லமை. 120 மீனவர்கள் மற்றும் பண்டைய ரத்தாமரம் விற்பவர்கள், பெண்கள், மேலறையில் கூடியிருந்தவர்கள் கதவுகளை அடைத்துக் கொண்டு அவர்களில் சிலர் தங்களுடைய சொந்த பெயர்களில் கையெழுத்திட போதிய கல்வெறிவு இல்லாதவர்களாக இருந்தனர். தேவர் அவர்களை மீன்பிடிப்பவர்களாக இருப்பதில் இருந்து மனுஷரை பிடிப்பவர்களாய் வீதிகளில் உள்ள புருஷர்களையும் ஸ்திரீகளையும் தேவனுடைய பரிசுத்தவான்களாக அழிவில்லாதவர்களாக மருவமாக்கினார். தேவனுடைய மருவப்படுத்தும் வல்லமை. பவுல் ஒரு உள்ளூர் சபை அங்கத்தினர், அல்லது ஏதோ ஒருவன், அவன் அவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக அறிந்திருந்தான் என்று அவன் தன்னுடைய மகத்தான எதிர்க்கும் ஆவியை அவனுக்குள் கொண்டு வீதியில் சென்றான். அவன் கமாலியேலின் கீழ் இருந்து வந்தான். அவர் தேசத்தில் இருந்த சிறந்த போதகர்களில் ஒருவராயிருந்தார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிக் கொண்டு வர தமஸ்குவிற்கு செல்லும் அவனுடைய பாதையில் இருந்த போது என்ன சம்பவித்தது? அவனுடைய பாதையில் கீழே விழத்தள்ளப்பட்டான். அவன் ஒரு செய்தியை கேட்டான். அது அவனை ஒரு சபை அங்கத்தினரிடமிருந்து, ஒரு சபைக்கு செல்பவர்களிருந்து, புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையை எழுதிய ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு மருவமாக்கியது. ஒரு சபை அங்கத்தினரில் இருந்து ஒரு பரிசுத்தமானாக, ஓ அலைந்து திரியும் நட்சத்திரமே, நாம் நிறுத்திக் கொள்வோம். அலைந்து திரிகிற குமாரன் இந்த உருகுலைந்த நிலையில், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வித்தே, இந்த காலையில் பிள்ளைகளே திரும்புங்கள். மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் இடையே நிற்க முயற்சிக்கும் ஒரு மனிதன் என்ற முறையில் தயவு கூர்ந்து எனக்கு செவி கொடுங்கள். ஒலிபரப்பு வந்து கொண்டிருக்கும் தேசத்திற்கு வெளியே நீங்கள் இன்னமும் இணைக்கப்பட்டிருந்தால், அந்த இடத்திற்கு அலைந்து திரிந்து வந்துள்ள நீங்கள் தயவு செய்து இன்னும் ஒரு நிமிடம் உட்காருங்கள். இங்கே டூசானில் இது காலதாமதம் ஆகிவிட்டது என்பதை நான் அறிவேன். இல்லை, நீங்கள் என்னை வந்தித்துக் கொள்ளுங்கள். பீனிக்ஸில் இன்னும் 12:20 நிமிடங்கள் உள்ளன. நான் காலை முழுவதும் இந்த ஜனங்களை இங்கே வைத்திருந்தேன். நான் உங்களை உங்களுடைய வேலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் செல்லாதபடிக்கு செய்துவிட்டேன். ஆனால் பாருங்கள் அருமையான நண்பனே, நீ தேவனிடத்திலிருந்து என்றைக்குமாய் விலகியிருக்க கூடும். தயவு செய்து இன்று காலை திரும்பி வாருங்கள். நீங்கள் வரமாட்டீர்களா? ஊற்றண்டையிலே இடம் உண்டு.
A babe was born to save men from their sin. John saw him on the shore, the Lamb forevermore. Oh, Christ the crucified of Calvary. Oh, I love that man from Galilee. For he's done so very much for me. He's forgiven all my sins, placed the Holy Ghost within. Oh, I love that man from Galilee. A publican went to pray in the temple there one day. He cried, O Lord, be merciful to me. He is forgiven of every sin in a deeply placed within. He said, come see this man from Galilee. Right, the lame was made to walk. The dumb was made to talk. That power was spoken with love upon the sea. The blind was made to see. I know it could only be
இன்றைய ஊழியத்தோடு அதை ஒப்பிடுங்கள்.
The woman at the well, he all her sins did tell. How five husbands she had at that time. She's forgiven of every sin in a deep peace place within. She cried, come see this man from Galilee.
ஸ்திரீயே, அவரால் அதையே செய்ய முடியும். அவர் இந்த காலையில் உங்களுடைய இதயத்தை அறிந்திருக்கிறார். மனிதனே, அவர் உங்களுடைய இதயத்தை அறிந்திருக்கிறார். ஓ ஆயக்காரனே, நாம் ஜெபிப்போமாக.
ஓ, I love that man from Galilee. From Galilee, For he's done so very much for me. He's forgiven all my sins, placed the Holy Ghost within. Oh, I love that man from Galilee.
இந்த காலையில் என்னோடு கூட நீங்கள் அவரை நேசிக்க மாட்டீர்களா?
ஓ,
வழி தவறி அலைந்து திரிகிற பாவியே, எங்கே அல்லது எங்கிருந்தாலும் நீ இந்த காலையில் என் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாயா? அவர் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த காலையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லது எழும்பி நின்று அல்லது ஏதாவது. நான் அவரை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சகோதரனே, நான் விருப்பமுள்ளவனாயிருக்கிறேன், நான் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறி ஜெபியுங்கள். ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பிய எவரேனும் நீங்கள் எழும்பி நின்று எனக்கு ஜெபிக்கப்பட்டது சரியா கூறினால், நான் ஒரு பாவி, எனக்கு வேண்டும் என்று கூறுங்கள். ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது, இப்பொழுது ஒவ்வொருவரும் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபியுங்கள்.
In that manger long ago, is in a chaos, you know, the world was. And I know it's really so. A little babe was born to save men from their sin. When John saw him on the shore, he was that lamb forevermore, same one today. Oh, he's Christ, the crucified of Calvary.
நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இந்த உலக பிரகாரமான நிலைமையிலிருந்து நீங்கள் வெளியேறும்படியாக இன்றைக்கு உங்களுடைய முழு இதயத்தோடு நீங்கள் அவரை நேசிக்க மாட்டீர்களா? ஸ்திரீகளாகிய நீங்கள், புருஷர்களாகிய நீங்கள், ஓ, நீங்கள் எதற்காக இவ்வளவு நேரம் இங்கே அமர்ந்திருந்தீர்கள்? அது உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்தை காண்பிக்கப் போகிறது. அங்கே ஏதோ ஒன்று பசியாயும் தாகமாயும் இருக்கிறது. நீங்கள் இந்த 2 அல்லது 3 மணி நேரம் இங்கே இந்த விதமாக இந்த கட்டிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏதோ ஒன்று உண்டு. இன்றைக்கு நீங்கள் அதற்கு செவி கொடுக்க மாட்டீர்களா? நாகரிகங்களும் விஞ்ஞானமும் உலகத்தின் எல்லா காரியங்களும் அன்பான சகோதரனே அல்லது அருமையான சகோதரியே, இப்பொழுதே உங்களுடைய சிந்தையிலிருந்து விலகி செல்லட்டும். சபைகள் இணைந்து கொண்டிருக்கின்றன, பெரிய தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கின்றன, இஸ்ரவேல் விழித்தெழுந்து கொண்டிருக்கிறாள், தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த அடையாளங்கள், புறஜாதி நாட்கள் எண்ணப்பட்டு திகில்கள் சூழ்ந்துள்ளன. ஓ, சிதறடிக்கப்பட்டவர்களே, உங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி
வாருங்கள். God's truth there denying that Jesus the Christ is our God. Now that's true, you know.
இப்பொழுது அது உண்மை. நீங்கள் அதை அறிவீர்கள். நாம் யாவரும் அந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் கூறினார்,
it shall be light about the evening time. The way to glory you will surely find.
அந்த நாளில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் சாயங்கால நேரத்தில் அந்தி வேளையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். சாயங்கால நட்சத்திரம், அந்தி மற்றும் சாயங்கால நட்சத்திரம், அதன் பிறகு இருள் சூழ்ந்ததே. நான் கடைசியாக கப்பலில் ஏறும்போது பிரியா விடையின் சோகமே இல்லாதிருப்பதாக. ஏனென்றால் வெளிப்புறத்தில் உள்ள யாவும் நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன. வெள்ளம் என்னை தூரமாக இழுத்துக் கொண்டு போகலாம், ஆனால் நான் கரையை கடந்துவிட்ட பிறகே நான் என்னுடைய மாலவியை முகமுகமாய் காண விரும்புகிறேன். வாழ்க்கை ஒரு வெற்றி கனவுதான் என துயரமிகு பாக்களில் என்னிடம் கூறாதே. உறங்கும் ஆத்துமா மறித்ததாய் காரியங்கள் தென்படுபவை போல அவை இருப்பதில்லை. ஆம், உண்மையானது வாழ்க்கை, உள்ளார்ந்தது வாழ்க்கை. கல்லறை அதனுடைய குறிக்கோள் அல்ல. நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று உரைக்கப்பட்டது ஆத்துமாவை குறித்ததல்ல. மகத்தான மனிதர்களுடைய ஜீவியங்கள் யாவும் நமக்கு நடைபூட்டுகின்றன. நாம் நம்முடைய ஜீவியங்களை கம்பீரமானதாக்க முடியும். மேலும் பிரிவினைகள் நம்மை விட்டு செல்ல கால மணல்களின் மேல் அடிச்சுவடுகள், அடிச்சுவடுகள். அது ஒரு கால் மற்றொன்று. வாழ்க்கையின் புனிதமான பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கைவிடப்பட்ட கப்பர் சேதமடைந்த சகோதரன் அதை கண்டு மீண்டும் திடன் கொள்வான். ஆகையால் நாம் எழுமி நின்று எந்த சண்டையையும் ஏற்றுக்கொள்ளாத இருதயத்தோடு ஊமையாக விரட்டப்பட்ட கால்நடைகளைப் போல் இருக்க வேண்டாம். யுத்தத்தில் ஒரு வீரனாயிரு. அன்புள்ள தேவனே, அவர்கள் உம்முடையவர்கள். பிதாவே, 2 புருஷர் தாங்கள் எழுமி நிற்பதை நான் கண்டிருக்கிறேன். தேவனே, நீர் இப்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்முடைய குமாரர்களாக இருக்க விரும்புகிறார்கள். இந்நாளில் அவர்களுடைய இருதயங்களில் நடப்பட்டிருக்கிற அந்த வித்தின் பேரில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்கள் தாங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையின் அறியாமையிலிருந்து விழித்தெழுந்து இப்பொழுது அவர்கள் புத்துணர்ச்சி அடையவும் புதுப்பிக்கவும் விரும்புகின்றனர். நித்திய தேவனே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே, உம்முடைய வார்த்தையை உண்டாக்கினவரே, இந்த மனிதர்கள் இந்த காலையில் இதை செய்வார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அந்த வார்த்தைக்கு இரவும் பகலும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்றும் உம்முடைய கரங்களிலிருந்து சாத்தான் அதை ஒருபோதும் பிடுங்காதிருப்பானாக என்றும் நான் ஜெபிக்கிறேன். அவை யாவும் திரும்ப கொண்டு வரப்படும் போது அது தேவனுடைய பரதீசில் ஒரு மரமாக இருப்பதாக. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை தவறி போக முடியாது. அது மீண்டும் இருக்கும். இந்த உலகத்திற்காக வரப்போகும் உலகத்தில் இந்த விதமான ஒரு நாகரிகம் இருக்காது. மோட்டார் வாகனங்கள் அல்லது விஞ்ஞானம் இதுவரை செய்திருக்கிற எந்த காரியமும் அங்கே இருக்காது. வரப்போகும் உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்காது. ஆனால் அது தேவனுடைய சொந்த நாகரிகத்தின் மாதிரியாயிருக்கும். அவர் மகிமையான அரசாட்சியில் அமைப்பார். ஏனென்றால் இந்த நாகரிகத்தில் சுகவீனமும் மரணமும் துயரமும் கல்லறைகளும் குறைவுகளும் உள்ளன. ஆனால் வரப்போகும் அந்த ராஜ்யத்தில் மரணமோ துக்கமோ வியாதியோ முதுமையோ கிடையாது. ஓ தேவனே, உம்முடைய நாகரிகத்தில் அங்கே அது புதிதாயிருக்கும். தேவனே, இப்பொழுது இந்த உலகத்தின் அற்பமான காரியங்களில் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பும்படிக்கு உம்முடைய வல்லமையினால் எங்களுடைய சிந்தையின் புதுப்பித்தலினால் இன்றைக்கு எங்களை மறுவுப்படுத்தும். நாங்கள் விசுவாசிக்கிற எங்களுடைய இதயத்தில் உள்ள வித்தின் மீது தேவனுடைய மறுவுப்படுத்தும் வல்லமையினால் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக அழைக்கப்படுகிற சிருஷ்டிகளாக நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. பிதாவே, ஜனங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் இதுவே என்னுடைய ஜபமாகும். ஆமேன். இப்பொழுது ஒலிபரப்பில் உள்ள உங்களுக்கு, நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவை அங்கே உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த காலையில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் அவைகள் உங்கள் இதயத்திற்குள் விழுவதாக. அங்கே நீங்கள் இயேசுவை பெற்றுக் கொள்வீர்களாக. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அதன் பின்னர் நீங்கள் என்னவாக வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள். இங்கே சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைக்கு முரணான ஏதோ ஒரு காரியத்தை செய்வதை நீங்கள் காண்கிறீர்கள். அதிலிருந்து துரிதமாக விலகிச் செல்லுங்கள். பார்த்தீர்களா? ஏனென்றால் மரணத்தை உங்களிடத்திலிருந்து விலக்கி வைக்கிற ஒரு வடிகட்டி உண்டு. அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அவருடைய வார்த்தைகள் ஜீவனாய் இருக்கின்றன. அவைகள் உங்களை மரணத்தில் நின்று காக்கும். இப்பொழுது இங்கே அரங்கத்தில் உள்ள ஜனங்களாகிய உங்களை நான் நீண்ட நேரமாக பிடித்து வைத்து விட்டேன். உங்களுடைய வருகைக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த வித்தை தேவன் ஒருபோதும் மறிக்க விடாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த காரியங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கு நிற்கிறேன் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் அதை அன்பின் காரணமாக கூறுகிறேன். நான் அடிவுள்ளவனாய் இருப்பதை அறிந்து நான் இப்பொழுது இருக்கிறபடியால் நான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரே தருணம் இதுவேயாகும். நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன். அவரே என்னுடைய இரட்சகர். நினைவிருக்கட்டும், அவர் இல்லாமல் இருந்திருந்தால் நான் அங்கே தெருவில் இருந்திருப்பேன். நான் அங்கே வெளியே இருந்திருப்பேன். என்னுடைய பெற்றோர் யாவரும் என்னுடைய ஜனங்கள் யாவரும் பாவிகளாயிருந்தனர். ஆனால் தேவனோ தம்முடைய மறுரூபாக்கும் வல்லமையை கொண்டு என்னிலிருந்து ஒரு வித்தியாசமான சிருஷ்டியை உண்டாக்கினார் என்பதை நான் அறிவேன். அது நல்லதாக இருக்கிறபடியால் என்னால் அதை உங்களுக்கு சிபாரிசு செய்ய முடியும். அது தொல்லையின் நேரங்களில் காத்துக்கொள்ளும். மரணத்தினிடத்திலும் வாசரண்டையிலும் கூட உங்களுக்கு பயம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவாராக. இங்குள்ள எத்தனை பேர் தேவனுடைய வித்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கவில்லை? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரன் பிரணாம், நான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் என்னை நினைவு கூறுங்கள் என்றும் கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இதயத்தில் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களை நோக்கி பார்க்க முடியும். சென்று கண்ணாடியை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உங்களால் காண முடியும். பாருங்கள், உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்களோ பாருங்கள், நான் என்னுடைய கரத்தை உயர்த்தவில்லை, ஏனென்றால் நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் என்று கூறலாம். கண்ணாடியில் உங்களை நோக்கி பாருங்கள். அப்பொழுது எந்த விதமான ஒரு ஆவி உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், வஞ்சிக்கப்பட்ட சிந்தனை ஒரு மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழிவுண்டு. ஆனால் அதன் முடிவோ மரண வழிகளாயிருக்கிறது. அது உண்மையா?
Oh, there to my heart was a blood of life. Glory.
இப்பொழுது ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி அதை அப்படியே அவரிடத்தில் பாடுங்கள். நாம் நம்முடைய கரங்களை அப்படியே உயர்த்துவோம்.
Glory to His precious name. Glory to
ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கரத்தை குலுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
So sweetly abiding there at the cross where He took me in. Glory to His name. Glory to His name.
precious name. Glory to His name. Oh, there to my heart was the blood of life.
ரத்தம் ஜீவனின் உயிரணுவை தன்னுள் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரை அறியாதவர்களுக்கு இது
என்னவெனில், glory to His name. Oh, glory to His name. Let's bow our heads now.
நாம் அதை பாடுகையில் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Glory to His name.
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? பவுல், நான் ஆவியில் பாடுவேன், நான் ஆவியில் தொழுது கொள்வேன் என்றார். நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தியிருப்பதோடு உண்மையாகவே மீண்டும் அதை மெதுவாக பாடுவோம். அதை குறித்த பிரச்சனையை நீங்கள் அறிவீர்கள். அதாவது, பெந்தேகோஸ்தே ஜனங்களாகிய நாம் நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்துவிட்டோம், நம்முடைய உணர்ச்சிகளை நாம் இழந்துவிட்டோம். அன்றொரு இரவு பில்லிகிரகாம் அந்த பிரசங்கிமார்கள் தடுத்து பட்டகளை திருப்பிக் கொண்டு தெற்கில் சென்று தங்களுடைய கரங்களை தட்டி தங்களுடைய கால்களை தரையில் மேலும் கீழுமாக அடித்து விதித்து அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மகிழ்ச்சியாக இருந்தனர் என்று கூறினது போல பாருங்கள். ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிற ஏதோ ஒன்றை பெற்றுள்ளேன். பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? ஆம், ஆம், நாம் நம்முடைய உணர்ச்சிகளை இழந்துவிட்டோம். இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை அப்படியே உயர்த்துவோமாக. கண்ணீரை குறித்து கவலைப்படாதீர்கள். அது எந்த காரியத்தையும் சேதப்படுத்தாது. பாருங்கள், அது புண்படுத்தாது. கண்ணீரோடு விதைக்கிறவன் சந்தேகத்துக்கிடமின்றி விலையேறப்பட்ட கதிர்களை திரும்ப கொண்டு வருவான். சரி,
glory to His name. Glory to His name. Oh God, praise God.
கர்த்தாவே இருதயத்தில் விதையை பதிய செய்வீராக.